நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரென்னம் ஜெபக்கூடாரத்தில் A man running from the presence of the Lord, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகும் ஒரு மனிதன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். நாம் தலைகளை வணங்குவோம். அன்புள்ள தேவனே, மீண்டும் ஒருமுறை நாங்கள் கூடி வந்து ஒன்று சேரும்படியான இந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கு உண்டாயிருந்தமைக்காக நாங்கள் இந்த பிற்பகலில் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக நின்று இந்த மணி நேரத்துக்கு அத்தியாவசியமான இந்த செய்தியை கொடுக்கக்கூடியதான இந்த வேளைக்காக எங்கள் இருதயங்கள் எப்படியாய் ஆவல் கொண்டிருக்கிறது என்பது கர்த்தாவே உமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு சில நாட்களை நீர் எங்களுக்கு தந்தருளினீர். உம்முடைய இரக்கத்தின் கரம் எங்கள் மேல் இருந்து எங்களுக்கு வழிகாட்டி எங்களை நடத்த வேண்டும் என்று அன்புள்ள தேவனை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான காரியங்களை எங்களுக்கு தாருங்க தாவ, ஏனென்றால் உமை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் இருதயங்கள் மிகுந்த ஆவல் கொண்டுள்ளது. தானிய முதிர்ச்சி அடைந்திருக்கின்ற மகத்தான அறுவடைக்கான வயல்களை நாங்கள் காண்கிறோம் என்று அறிந்துள்ளோம். மகத்தான போரடிப்பு நேரத்துக்கு தானியங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்துள்ளோம். எங்களை சுற்றிலும் உள்ள பதர்களை நீர் விரித்துக் கொடுத்து அடுத்த சில நாட்களில் நாங்கள் குமாரனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கென முதிர்ச்சி அடையும்படியாக செய்ய வேண்டும் என்று அன்புள்ள தேவனை நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடப்போகின்ற ஒவ்வொரு பாடலையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆசீர்வதியும், ஜெபிக்கப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் பதிலளியும் கர்த்தாவே. இழந்து போன யாவரையும் ரட்சியும், விலகி போய் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறவர்களை ஜீவிக்கின்ற தேவனுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து ஐக்கியம் கொள்ள செய்வீராக. இந்த கூரையின் கீழ் வரும் வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தும்படி தேவனை நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை அழியும் கர்த்தாவே. இந்த கூட்டங்களின் முடிவில் பலவீனமான ஒருத்தனும் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டாம் அன்புள்ள தேவனே. பின்னர் சபை என்றும் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்றும் உரிமை கோரும் எங்களையும் இந்த கடைசி நாட்களில் இந்த அற்புதமான ஐக்கியத்தில் பங்கு கொள்வதற்கென பாபிலோனை விட்டு வெளியே வந்து உலகத்தை சுற்றிலும் உள்ளவர்களையும் நீர் சிறந்த முறையில் எங்களுடைய இருதயங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மையாகவே பசியாயிருக்கிறோம். நாங்கள் அறிந்துள்ள உலகத்தின் காரியங்களில் எல்லாவற்றையும் நாங்கள் வெறுமையாக்கிவிட்டோம். கர்த்தாவே, எங்களை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோமாக. இதை அழியும் பிதாவே. இந்த ஆராதனையின் முடிவில் நாங்கள் உள்ளே வந்தபோது இருந்ததை காட்டிலும் அதிக நிறைவுள்ளவர்களாய், பலமுள்ளவர்களாய், மேலான கிறிஸ்துவர்களாய் இருக்கும்படியாய் செய்யும். தேவனுக்கே எல்லா மகிமையும் உரித்தாகுக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். சில நாட்களாக நான் காத்துக் கொண்டிருந்த இந்த கம்பீரமான ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று நான் நினைக்கிறேன். அன்று நாள் நான் என் மனைவியிடம் ஜெப கூடாரத்துக்கு போவதற்காக காத்துக் கொண்டிருந்த போது என்னை பயத்துக்குள் ஆக்குகிறது என்று கூறினேன். உலகத்தை சுற்றிலும் நிச்சயமாக எனக்கு மற்ற நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் இந்த ஜெப கூடாரத்தை குறித்தோ வேறு ஏதோ காரியம் இருக்கின்றது. இப்பூமியின் மேல் தேவன் எனக்கு ஜீவனை அளித்த போது இந்த மண்ணிலிருந்துதான் எடுக்கப்பட்டேனோ, அவர் வர தாமதித்தால் இங்கு எங்கேயாவது நான் அடக்கம் பண்ணப்படுவேனோ என்று யூகிக்கிறேன். அவர் வரும்போது இங்கு எங்காவது அவர் என்னை கண்டுபிடிப்பார். ஆனால் ஜெஃபர்சன் வெள்ளை குறித்து நான் சிந்திக்கும் போது அங்கே ஏதோ காரியம் இருப்பது போன்று தோன்றுகிறது. அன்று நாள் அவ்வளவு தனிமையில் உள்ள உணர்வை நான் பெற்றேன். நான் என் மனைவியிடம் கூறினேன், எனக்கு வீட்டு ஏக்கம் வந்துவிட்டது. எதை குறித்து வீட்டு ஏக்கம் உண்டானது என்று எனக்கே தெரியவில்லை. அங்கிருக்கின்ற ஜனங்கள் எனக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பதே காரணமாயிருக்கும் என்றேன். நான் சொன்னேன், எனக்கு தெரிந்து நான் செய்யக்கூடிய ஒரே காரியம் திரும்பி அங்கே போய் ஒரு சில நாட்கள் கூட்டங்கள் நடத்தி தேவனிடத்திலிருந்து ஏதாவது காரியத்தை கண்டடைய கூடுமா என்று பார்க்க வேண்டியதே. ஒரு கால் ஏதோ காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் போலும். இப்பொழுது நமக்கு முன்பாக இருக்கின்ற மகத்தானதும் இன்றியமையாததுமான பொருள் விவாகமும் விவாகரத்தும் என்பது. கேள்வி என்று ஒன்று அங்கே இருக்குமானால் அதற்கான ஒரு பதிலும் அங்கே இருக்கத்தான் வேண்டும். பதில் என்று ஒன்று இல்லாமல் அங்கே ஒரு கேள்வியே இருக்க முடியாது. அது என்னவாயிருந்தாலும் சரி, அங்கே ஒரு பதில் உண்டா இருக்கத்தான் வேண்டும். கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் ஞாயிறு காலை என்று அதை குறித்து பேச முயற்சிக்க விரும்புகின்றேன். பின்னர் நாளை இரவு நாம் அங்கே எங்கேயோ இருக்க வேண்டும். அந்த பள்ளியின் பெயர் என்ன? பார்க் வியூ அரங்கம். என்னையா? பார்க் வியூ ஜூனியர் உயர்நிலைப் பள்ளி. அது எங்கே இருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, நான் நினைக்கிறேன் அங்கே வழியிலே உங்களுக்கு திசை காட்டும் பலகைகள் வைத்திருப்பார்கள், இல்லையா சகோதரன் நெவில்? அது சரியாக இங்கே மேலே போக வேண்டும், சுமார் முற்கால் மைல் தூரம் போக வேண்டும் என்று அங்கே ஒரு வழிகாட்டி பலகை அங்கே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த பாதையில் தள்ளி போய் திரும்பி வர வேண்டும். அது ஒரு அழகான உயரமான கட்டிடம். உங்கள் கைகளை நீட்டி வைத்துக் கொள்ள நீங்கள் எழுத வேண்டுமானாலும் குறிப்பெடுக்க வேண்டுமானாலும் போதுமான இடம் இருக்கும். இந்த ஜபகுடாரத்தில் நீங்கள் நெருக்கிக் கொண்டிருப்பதை காட்டிலும் வசதியாக கூட்டங்களை அனுபவிப்பீர்கள் என்று நான் நிச்சயமாய் கூறுவேன். அங்கே தாராளமான இடவசதியும் உங்கள் வாகனங்களுக்கு போதுமான இடமும் உண்டாயிருக்கும். அங்கே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சிறு நிபந்தனை இருக்கிறது. அது என்னவென்றால், 6:30 முன்பாக அந்த திடலுக்குள் வரக்கூடாது என்பதே. கதவுகள் 6:30 திறக்கப்படும். நாம் அங்கே 6:30 போவதென்பது ஒரு நல்ல யோசனையாக இருக்கிறது. அவர்களுக்கு இங்கே பட்டணத்தில் இன்னொரு அரங்கம் இருக்கிறது. அதில் 6,000 பேர்கள் உட்கார இடவசதி உண்டு. இந்த அரங்கத்தில் நாம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் அவர்கள் ஒரு கால் அந்த அரங்கத்தை நம்முடைய இன்னொரு பெரிய கூட்டத்திற்கு கொடுக்க முன்வரலாம். நான் கடற்கடந்து போய் திரும்பி வந்த பின்பு ஒரு கால் கோடை விடுமுறையில் இந்த கூட்டம் இருக்கலாம். ஆக நான் நினைக்கிறேன், இங்கே சுமார் எத்தனை பேர்கள் இங்கே உட்காரலாம்? 4,000 பேர்கள். ஆகவே நீங்கள் பாருங்கள், நமக்கு தாராளமான இடவசதி இருக்கும், அங்கே நெருக்கம் இருக்காது. ஆகவே 6:30 அங்கு வாருங்கள். அப்படியானால் எல்லாருக்கும் சரியான நேரத்தில் வரலாம், எல்லாரும் சேர்ந்து வரலாம், உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கும் என்று நான் நிச்சயமாக அறிவேன். அது இப்படி உயர்த்தப்பட்டு இருக்கும். எழுத குறித்துக் கொள்ள முதலான காரியங்களை செய்ய அங்கே உங்களுக்கு இடம் இருக்கும். அது துவங்கும் கர்த்தருக்கு சித்தமானால். நான் நினைக்கிறேன், இன்றிரவு புதன்கிழமையாக இருப்பதனால் நமக்கு இரவு ஜபக்கூட்டம் இருக்கிறது. இந்த இடம் ஒருவாறு நிரம்பியுள்ளது. எனவே நான் நினைக்கிறேன், நாளை இரவு துவங்குவது நலமாயிருக்கும் என்று. இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம். இங்கே ஒருவேளை நிரம்பி வடியுமானால் நம்மால் அங்கே போக ஏதுவாயிருக்கும் என்று. ஆனால் நாம் அங்கே போவதுதான் நலமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன், இல்லையா சகோதரன் நேவில்? நாளை இரவு அங்கே போவது நல்லது இல்லையா? அது ஒரு நல்ல யோசனையாயிருக்கும் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் இடவசதி தாராளமாயிருக்கும். ஏற்கனவே வாடகைக்கு எடுக்கப்பட்டாயிற்று. சபையில் உள்ள சில சகோதரர்கள் அதற்கான வாடகையை செலுத்தி விட்டார்கள். ஒரு இரவிற்கு வாடகை $50 மட்டுமே. அந்த விடமாக எல்லா இடங்களிலும் கிடைத்தால் நலமாயிருக்கும். மிக மிக மலிவு. 10,000 பேர்கள் உட்கார ஒரு இரவுக்கு $50. அதிலும் புத்தம் புதிய கட்டிடம், அருமையான மேடை. நிச்சயமாக நாம் காணிக்கை எடுப்போம் என்று நினைக்கிறேன். அந்த வாடகையை அந்த சகோதரர்கள் தாமே செலுத்துவதை நான் விரும்பவில்லை. அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடலாம். ஆனால் நம்முடைய செலவுகள் முதலான காரியங்களுக்கு தேவையான பணம் கிடைத்த உடனே காணிக்கை எடுப்பதை நாம் நிறுத்தி விடுவோம். நம் மத்தியிலே யாராகிலும் அந்நியர்கள் இருப்பார்களானால் இதை கூற விரும்புகிறேன், பணத்திற்காக நாங்கள் ஜனங்களை அணுகவோ யாசிக்கவோ மாட்டோம் என்னும் கொள்கையை வைத்துள்ளோம். ஆனால் காணிக்கை தட்டை அனுப்புவோம். அது ஒரு மத சம்பந்தமான செயல். அநேக முறைகள் நான் காணிக்கை தட்டை அனுப்பாமல் இருக்க முயற்சி செய்தேன், ஆனால் அது கிரியை செய்யவில்லை. புரிகின்றதா? ஏனெனில் கொடுத்தல் என்பது நமது மார்க்கத்தின் ஒரு பாகமாய் உள்ளது. அது நம்முடைய கடமையிலும் ஒரு பகுதியாகும். ஒரு காசாய் இருந்தாலும் அல்லது அது என்னவாய் இருந்தாலும் பரவாயில்லை. ஆகவே உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, தங்கள் பொக்கிஷங்களில் இருந்து ஐஸ்வர்யவான்கள் தங்கள் காணிக்கைகளை போடும் இடத்தில் ஒரு விதவை ஒரு நாள் காணிக்கையை செலுத்திவிட்டு போவதை இயேசு கண்டார். இந்த விதவையானவள் ஒரு கால் அவளுக்கு ஒரு சில குழந்தைகள் இருக்கலாம். பசியாயுள்ள இந்த பிள்ளைகள் அவள் பக்கத்தில் நடந்து வந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் தனக்குள்ளே எல்லாமுமாகிய அந்த 3 காசுகளையும் அங்கே போட்டுவிட்டார். அப்பொழுது இயேசுவானவர், யார் அதிகமாக போட்டது என்றார். ஒரு கால் நான் அங்கே நின்று கொண்டு இருந்திருப்பேனே, ஆனால் சகோதரியே அதை செய்யாதே, எங்களிடத்தில் நிறைய பணம் போதுமானது இருக்கிறது என்று கூறியிருப்பேன். ஆனால் அவரோ அவளை அப்படி தடுத்து நிறுத்தவில்லை. புரிகின்றதா? போகின்ற வழியிலே மகத்தான காரியம் ஏதோ அவருக்காக இருந்தது என்று அவர் அறிந்திருந்தார். ஆகவே பாருங்கள், எல்லாவற்றுக்கு பின்னர் அவள் போக வேண்டியதான மகிமையின் வீடு ஒன்று அவளுக்கு இருந்தது. அவர் அவளை தடுத்து நிறுத்தவில்லை. அந்த 3 காசுகளையும் காணிக்கை பெட்டியில் போடும்படியாய் விட்டார். ஏனென்றால் அவள் அதை செய்ய விரும்பினாள். பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அதிலும் விதவையானவள் அவள் ஜீவனத்திற்கு இருந்ததெல்லாம் அந்த 3 காசுகள் தான். ஆனாலும் அவள் அதை செய்ய வேண்டும் என்று விரும்பினாள். அவள் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று விரும்பினாள். எனவே நீங்கள் பாருங்கள், ஜனங்கள் கொடுக்க விருப்பமுள்ளவர்களாய் இருக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்கத்தான் வேண்டும். ஆனால் நானோ நின்று கொண்டிருக்கின்ற இவர்களை நினைக்கிறேன், ஜனங்களோ $50 யார் கொடுப்பார்கள், $20 யார் கொடுப்பார்கள் என்று கூறுகின்றனர். அது உங்கள் அறிவுக்கு இழுக்கை உண்டு பண்ணும். ஒரு கூட்டம் நடத்துவதென்றால் அதற்கு பணம் அவசியம் என்பதை ஜனங்கள் உணர்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அப்படி செய்ய நான் நிர்வாகிகளை அனுமதிக்கவில்லை. நான் கூறினேன், நீங்கள் அவ்விதமாய் செய்ய வேண்டியதாய் வரும்போதெல்லாம் அது நான் ஜெபக்கூடாரத்திற்கு திரும்பி வர வேண்டியதான நேரமாக இருக்கும். ஆகவே நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதென்று. இருப்பினும் அதை ஒரு முழுமையான மார்க்க சம்பந்தமான ஆராதனையாய் ஆக்க நாம் காணிக்கத்தட்டை அனுப்ப வேண்டியதாயிருக்கிறது. எனவே அவர்கள் ஒவ்வொரு இரவும் காணிக்கத்தட்டை அநேகமாக அனுப்பலாம். இந்த விதமாக, சரி இப்பொழுது நாங்கள் காணிக்கை எடுக்கப் போகிறோம் என்று ஏதாவது கூறிவிட்டு எடுக்கலாம். அவர்கள் காணிக்கத்தட்டை அனுப்புவார்கள். அதுவே அதற்கு முடிவாக இருக்கும். ஒவ்வொரு இரவும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் நினைக்கிறேன், தேவன் சபைக்கு ஒரு மிக நிச்சயமான செய்தியை என் இருதயத்தில் வைத்திருக்கிறார். நான் அநேக நாட்களுக்காக ஜெபத்தில் காத்திருந்தேன். அதை குறித்து நான் இப்பொழுது ஒன்றும் கூறப்போகிறதில்லை. காரணம் என்னவென்றால், அன்றொரு நாள் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அது உண்மையிலேயே மகத்தானது. அதை குறித்து உங்களுக்கு கூற நான் ஆவலாயிருக்கிறேன். முக்கிய பொருள் என்னவென்றால், விவாகமும் விவாகரத்தும் வில்லி சொன்னார். அவர்களில் அநேகர் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று. அது ஒரு மகத்தான பொருள். அதை எப்படி அணுகுவதென்று எனக்கு தெரியவில்லை. அதை குறித்து ஜெபிக்கும்படியாக நான் மேலே போனேன். தேவன் என்னை அங்கு சந்தித்தார். அது என்னிடம் இல்லை என்று நான் அறிவேன். ஆனால் தேவன் அதை எனக்கு தந்தார். இப்பொழுது நான் அதை உடையவனாயிருக்கிறேன். தேவன் எனக்கு சரியான பதிலை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அது உண்மை என்று நான் அறிவேன். ஆகவே சரியாக எப்பொழுது அதை பிரசங்கிப்பேன் என்று எனக்கு இன்னும் தெரியாது. ஒரு கால் இருக்கலாம். ஞாயிறன்று சகோதரி நடத்தும் கூட்டத்தை ரத்து செய்யும்படி நான் கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு தெரியாது. ஒரு கால் விவாகமான பெண்கள் அவர்களுடைய கணவன்மார்களுடன் வர விரும்பினால் அதை பொறுத்தது அதுவாயிருக்கிறது. சில அத்தியாவசியமான காரியங்கள் அதை குறித்து உண்மையும் எப்படி என்றும் எடுத்துரைக்க வேண்டியதாயிருக்கிறது. எனவே நாங்கள் அதை முற்றிலுமாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக உங்கள் முன் வைக்க விரும்புகிறோம். அப்பொழுது அது உங்களுக்கு நன்கு புலனாகும். அப்பொழுது உண்மை என்னவென்று நீங்கள் அறிவீர்கள். அவர் அதை செய்வார் என்று நான் அவரில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அன்றொரு நாள் இங்கே உணவு விடுதியில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். ஜெரியும் மற்றவர்களும் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பையன்கள் மேலே இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் சொல்கிறான், இந்த வாரம் எனக்கு நல்ல ஒரு வியாபாரம் இருக்கும், அல்லது இரண்டு வாரங்களுக்கு இங்கே அவர்களுக்கு கைப்பந்தாட்டம் அல்லது கூட்டம் நடத்தப் போகிறார்களாம். மட்டுமல்லாமல் வெண்ணாமும் இங்கே கூட்டங்கள் நடத்தப் போகிறாராம். எனவே நிறைய பேர்கள் இங்கே உணவு அருந்த வருவார்கள் என்று கூறினார்கள். ரான்ச் வீட்டில் அது மேலே உள்ள இடங்களில் ஒன்றாகும். அவர்கள் உண்மையில் நல்லவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் யாவரையும் நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் உண்மையாகவே அவர்கள் உங்களை பாராட்டி உங்களை பற்றி நல்ல காரியங்களை கூறினார்கள். அன்றொரு நாள் காலை ரான்ச் வீட்டின் மேலாளர் அங்கே மேலே என்னை சந்தித்தார். அன்று நான் அரிசோனாவில் இருந்து அங்கே போகும்போது மணி சுமார் 2:30 இருக்கும். அப்பொழுது அவர், சகோதரர் பெண்ணாம், நீ இன்னும் ஒரு கூட்டம் நடத்தப் போகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அது எனக்கு கூடுதலான உதவியாயிருக்கும். பின்னர் நான் ஒரு காரியம் கூற விரும்புகிறேன். அங்கு வருகின்ற ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உண்மையாகவே மிகவும் நல்லவர்கள் என்று கூறினார். அதை கேட்டபோது அதை உங்களை பற்றின ஒரு நல்ல உணர்வை எனக்கு தந்தது. பாருங்கள், ஏனென்றால் பார்க்க போனால் நீங்கள் யாவரும் என்னுடைய பிள்ளைகள் என்ற விதமான உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. குழந்தைகள் என்று சொல்லானது வெள்ளாடு என்று பொருள்படும். நீங்கள் ஒரு வெள்ளாடு அல்ல. நீங்கள் என்னுடைய செம்மறியாட்டு குட்டிகளாயிருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? நீங்கள் கர்த்தருடைய செம்மறியாட்டு குட்டிகளாயிருக்கிறீர்கள். உங்களை போஷிப்பிக்கும்படி என்னை அவர் அனுமதித்திருக்கிறார். அதை செய்யும்படியாய் அவர் என்னை அனுமதிப்பார் என்று நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். நாமோ இப்பொழுது பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறோம். 7 முத்திரைகளை பிரசங்கித்தது முதற்கொண்டு விவாகமும் விவாகரத்தும் என்பதை குறித்து பேச வேண்டும் என்ற கருத்துள்ளவனாயிருக்கிறேன். அந்த 7 முத்திரைகள் திறக்கப்படும் போது வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களும் வெளியாக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. உங்களுக்கு அது தெரியும். இப்பொழுது எனக்கு வயதாகிக் கொண்டே போவதால் இதை பதிவு செய்வது நலமாயிருக்கும் என்று நான் கருதினேன். அப்படியா எனக்கு ஏதாவது நேர்ந்தாலும் அப்பொழுது சபையானது அவர்கள் மனதில் என்ன வைத்திருந்தாரோ, அவர் இதை குறித்து என்ன கூறியிருப்பாரோ என்று வியந்து கொண்டிருப்பார்கள். அப்படி கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களையும் பொருள்களை எல்லாம் நான் நினைக்கிறேன், கர்த்தரின் உதவியைக் கொண்டு அவைகளை உங்களுக்கு எடுத்துக் கூற நான் முயற்சிக்கப் போகிறேன். அதற்கு பின்னர் ஏதாவது சம்பவித்தாலும், அவர் வருவதற்கு முன்பாக நான் போக நேரிட்டாலும், அவைகள் அப்பொழுது பதிவு செய்யப்பட்ட நிலையில் உங்களுக்கு இருக்கும். சில புதிய புத்தகங்களை இப்பொழுது வெளியிட்டுள்ளோம் என்று நினைக்கிறேன். நான் சகோதரி வேல் அவர்களை காண்கிறேன். ஆனால் டாக்டர் வேல் இங்கு இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் இங்கு இருக்கிறாரா சகோதரி வேல்?
அவர் ஒரு கால் கூட்டத்தில் இருக்கலாம், என்னால் அவரை காண முடியவில்லை. ஆனால் ஓ ஆம், அதோ அங்கே பின்னால் இருக்கிறார். சகோதரன் வேல் ஒரு புத்தகம் எழுதியுள்ளார் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் 2 புத்தகங்கள் என்று கூறினதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சகோதரன் வேல், சரிதானே? இப்பொழுது உம்மிடம் 2 புத்தகங்கள் இருக்கின்றன அல்லவா? 2 புத்தகங்கள் எனக்கு தெரியவில்லை. நான் கேள்விப்பட்டபடியாக ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு புத்தகம் என்று. அப்படியாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு கால் நான் இதில் தவறாயிருக்கலாம். பின்னர் 7 சபை காலங்களில் புத்தகம் எழுதி முடிந்துவிட்டது. சகோதரன் வேல், அது சரிதானே? இப்பொழுது அது அச்சில் இருக்கிறது. நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள விருப்பமாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் இருதயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற அநேக கேள்விகளுக்கு அது பதிலை அளிக்கும் என்று எனக்கு தெரியும். அதற்கு பின்னர் நாங்கள் 7 முத்திரைகளை புத்தக வடிவில் கொண்டு வர முயற்சிக்கப் போகின்றோம். உங்களுக்கு அது தெரியும். அப்படி செய்வதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் அதை படித்து புரிந்து கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் அதை எழுதின போது, முதலாவதாக நாங்கள் அதை அப்படியே வெளிநாடாவில் பதிவு செய்யப்பட்ட விதமாகவே அதை அச்சடித்தோம். உங்களுக்கே தெரியும், ஒரு பிரசங்கத்தை பிரசங்கிப்பது என்பது ஒரு காரியம், பின்னர் அதை ஒரு புத்தக வடிவாக எழுதுவது என்பது இன்னொரு காரியம்.
பாருங்கள், நான் ஒரு பொருளின் பேரில் பேச நேர்ந்தால், உதாரணமாக
சர்ப்பத்தின் வித்து என்று கூறுகிறேன். அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்ற ஒரு வாசகன் சர்ப்பத்தின் வித்து என்றால் என்ன என்று வியப்புறுவான். புரிகின்றதா? அவர்களுக்கு அது என்னவென்றே தெரியாது. ஒரு கால அந்த புத்தகம் பிரின்ஸ்டன் அல்லது வேறு எங்காவது போக நேர்ந்தால் நாம் எல்லாரும் புத்தி இல்லாதவர்கள் என்று ஜனங்கள் நினைத்துக் கொள்வார்கள். எனவே கருத்தை மாற்றாமல் அதை இலக்கண ரீதியில் எழுதும்படியாக நான் சகோதரன் லீவேல் அவர்களை அணுகினேன். எனக்கு நிச்சயமாக தெரியும் என்னுடைய இலக்கணமே அவர்களுக்கு ஒரு ரகசியமாக இருக்கும் என்று. அப்படிப்பட்ட காரியத்தில் சகோதரன் பேல் கை சேர்ந்தவர். எனவே நான் அவரிடம் கொடுத்தேன். பின்னர் நம்முடைய வெளியேற பெற்ற சகோதரன் இப்புத்தகங்களின் காரணமாக சற்று கூடுதலான ஊக்கம் பெற்றார் என்று நான் நம்புகிறேன். அதன் விளைவார் அவர் சொந்தமாக சில புத்தகங்களை எழுதப் போவதாக அவர் கூறினார். அவைகளில் ஒன்று 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசி என்றும் இன்னொன்று லவோதிகா சபை என்றும் அழைக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன், அல்லது அப்படி ஏதோ. இப்புத்தகங்களின் ஆயிரக்கணக்கான பிரதிகள் இன்றைக்கு வந்தது டெக்சாஸிலிருந்து. அவைகளை யாரோ கொண்டு வந்தாராம். எனவே அவைகள் இங்கு இருக்கும். நான் நினைக்கிறேன் அவர்கள் அதை குறித்து அறிவிப்பார்கள் என்று. இவைகளுக்கான செலவை ஏற்றுக்கொள்ள யாரோ முன் வந்துள்ளனர் என்று நினைக்கிறேன். எனக்கு நிச்சயமாக தெரியாது. அப்படியாக இருக்குமானால் அவைகள் உங்களுக்கு இலவசமாக கூட கொடுக்கப்படலாம். நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறோம். அப்படி ரசிப்பீர்களானால் பின்னால் உட்கார்ந்திருக்கின்ற சகோதரன் வேலுடன் கைகுலுக்கி நீங்கள் எப்படியாய் அதை பாராட்டீர்கள் என்று கூறுங்கள். நான் இன்னமும் அதை படிக்கவில்லை. நான் அதை வாசிக்க நேர்ந்தால் அதை குறித்து என் மனதை ஒரு கால் மாற்றிக்கொள்ளலாம். எனவே இந்த வாரத்தில் நான் அதை வாசிக்க சமயம் எனக்கு கிடைக்கும் போது முயற்சிப்பேன். இது புதன்கிழமை இரவாக இருப்பதனால் நமது கூட்டம் அதிகாரப்பூர்வமாக நாளை இரவு துவங்குகிறது. ஆனால் நீங்கள் யாவரும் இங்குள்ளதை அறிந்து கொண்டு என்னால் வீட்டில் தங்கி இருக்க முடியவில்லை. உங்கள் உறவினர்கள் யாராவது இங்கு வரும்போது நீங்கள் வீதியின் கோடி மட்டுமாய் ஓடிப்போய் அவரை சந்திப்பீர்களே, அதுபோன்று இங்கே ஓடி வந்து உங்கள் யாவரையும் ஜெஃபர்சன் வில்லுக்கு அடைக்கலாம் என்று நினைத்தேன். 3 வாரங்களுக்கு முன்புதான் நான் வீடு திரும்பினேன். நான் கூட்டங்கள் நிமித்தமாக அரிசோனாவுக்கு போயிருந்தேன். சற்று சாவதானமாயிருக்க வேண்டும் என்றே இங்கே வந்துள்ளேன். நான் வேட்டைக்கு பயணமாய் சென்றிருந்தேன். நான் சிங்கத்தை கொன்று அரிசோனாவில் சாதனையை ஏற்படுத்தினேன். அந்த சிங்கத்தை சுடும்படியாக மரங்களின் ஊடாக சுமார் 20 மைல்களை துளைத்துக் கொண்டு சென்றேன். நான் சிறுபையனாய் இருந்தபோது இப்படியெல்லாம் சிந்திக்கவில்லை என்றாலும், ஆனால் அப்படி இருந்தும் சிந்திக்கையில் இந்த காரியங்கள் எப்படி சம்பவித்தது என்பதை காட்டவே கூறுகின்றேன். மாதக்கணக்கில் நாங்கள் அங்கே தங்கியிருப்பதற்கு தேவன் எங்களுக்கு அங்கே சிறு இடத்தையும் பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளியையும் தந்திருக்கிறார். அப்பொழுது நான் ஒரு சிறு பையனாயிருந்தேன். ஜிம்மி பூல் இன்றிரவு இங்கு இருக்கிறார் என்று யூகிக்கிறேன். ஒரு கால் அவருடைய தகப்பனார் இங்கிருக்கலாம். பெரிய ஜிம், நாங்கள் ஒன்று சேர்ந்து பள்ளிக்கு சென்றோம். கிழிந்த சட்டையும் கிழிந்த காலணியும் அணிந்து கொண்டு விரல்கள் வெளியே தெரிய அங்கு உட்கார்ந்து கொண்டு இருந்தது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒருவரிடமிருந்து ஒரு துண்டு காகிதத்தையும் இன்னொருடமிருந்து ஒரு பென்சிலையும் கடன் வாங்கி எழுதுவேன். நான் செய்யில் எழுதுவது வழக்கம். என்னுடைய பழைய போர்டு வண்டியை குறித்து ஒரு செய்யில் எழுதினேன். திருமதி வுட்ஸ் இங்கே இருக்கிறார்களே, இன்று பிற்பகல் அதை நான் கூறும்படியாய் செய்து அப்படியே ஒரு பதிவு செய்தார்கள். உங்களுக்கு தெரியும் அது ஒரு நல்ல செய்யுள். அவள் சொன்னால் இந்த செய்யுளை நீர் திருவாளர் போர்டு அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றார். அதில் அதிகப்படியான உண்மை உள்ளது என்று நான் நம்புகிறேன் என்று கூறினேன். முன்னால் கலகலவென்று உண்டாகும் ஓசையும் பல் சக்கரம் தேய்ந்து போய் கரகரவென்னும் ஓசையும் காரை திருப்பும் பல் சக்கரம் சீன புதிரை போலவும் இருக்கும். ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் 4 டயர்களையும் எண்ண வேண்டும். அதை ஓடும்படி செய்ய போதுமான அளவிற்கு அதை கொலுக்க வேண்டும். பின்னர் அதற்குள் ஏற வேண்டும். இப்படித்தான் நான் எப்பொழுதும் செல்வேன் என்பதே என் செய்யுள். நான் கண்மலையின் மேல் ஏறும்போது அதை மிகவும் மெதுவாக இழுத்துக்கொண்டு என்னால் முடியும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஏறும். பின்னர் அந்த பக்கமாக இறங்கும் போது என்னால் முடியும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுவது போல் இருக்கும் என்று நான் கூறுவேன். மோட்ச பிரயாணத்தை போன்று அந்த விதமாகத்தான் இந்த மலையை நாம் ஏறி கடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நான் ஒரு சிறிய செய்யுளை எழுதினேன். இந்த விதமாக அது இருக்கும். சற்று யோசித்து பாருங்கள். அப்பொழுது எனக்கு வயது 12 தான். அந்த ஒரு நாள் நான் அங்கு நின்று கொண்டு அந்த ஓடையை பார்த்து கொண்டு இந்த குகையறையில் சிங்கம் உட்கார்ந்து கொண்டு கண்ணாடி ஜன்னல் வழியாய் பார்க்கிறது என்பது போல் நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு செய்யுளை நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் திரும்பி போய் அதை கண்டெடுத்தேன். இதுபோன்று இருக்கும் அது. சற்று நினைத்து பாருங்கள். எல்லா ஊக்க உணர்வுக்குள்ளும் தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தேவன் ஒரு பாடலை எழுதியிருக்க வேண்டும். பாடல்களுக்குள் தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு அவ்வாறு கூறியிருக்கிறார். அவர் தாவீது எழுதின சங்கீதங்களை குறிப்பிட்டு சங்கீதங்களில் தாவீது என்ன கூறியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். சிலுவையில் அறைதலையே பாருங்கள். தாவீது அதை 22வது சங்கீதத்தில் பாடியிருக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் எலும்புகளை எல்லாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அது ஒரு பாடல் என்று உங்களுக்கு தெரியும். சங்கீதம் என்பது ஒரு பாடல். நான் எழுதின இந்த செய்யுள் எவ்வாறு நிறைவேறினது என்பதை கவனியுங்கள். அங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு சிறு பையனாய் இருக்கும் போது ஒரு காகித துண்டை கேட்டு வாங்கி இவ்வாறு எழுதினேன். ஓ, நான் தனித்து இயங்குகிறேன். அந்த தூரத்தில் உள்ள தென்மேற்குக்கு செல்ல நான் தனித்து இயங்குகிறேன். அந்த மலையின் சிகரத்தில் நிழல்கள் ஆழமாய் விழுமாம். நீல நிறம் அந்தான நேரத்தில் பதுங்கியுள்ள ஓநாயை என்னால் காண முடிகின்றது. நீண்ட கொம்பு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு நரி ஊளையிடுவதை நான் காண்கிறேன். அங்கே எங்கோ ஓடையிலே ஒரு சிங்கம் மூனகுகின்றதை நான் கேட்கிறேன். அது அரிசோனா தொடரிலுள்ள அங்கே வெகு தூரத்தில் உள்ள கேரளினா மலைகளிலே அதை கேட்கிறேன். 40 வருடங்களுக்கு பின்னர் நான் நேராக அதே மேலேயுள்ள ஓடையின் மேல் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். அந்த சிங்கம் என்னை பார்த்து கொண்டே இருந்தது. ஓ தேவனே, நதிக்கு அப்பால் அங்கே எங்கோ ஒரு தேசம் இருக்கிறது நண்பர்களே. அது அங்கே இருக்கத்தான் வேண்டும். புரிகின்றதா? அதை குறித்து அதிகம் பேசப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் யாவும் கட்டுக்கதைகள் அல்ல. இவைகள் உண்மையானவைகளாக இருக்கிறது. அவைகள் தத்துரூபமானவைகள். அந்த இடத்திலே என்றென்றைக்குமாய் வாழ்வதற்கு நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஜனங்களோடு இன்றிரவு இங்கிருப்பதனால் நான் அவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அந்த இடத்தில் இனி வியாதி இருக்கப் போவதில்லை. அது மரணமோ அல்லது பிரிந்து போவதிலோ இருக்கப் போவதில்லை. அப்பொழுது பிரயாணம் என்பது மிக எளிதாகதாயிருக்கும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமலும் எந்த ஒரு ஜெபமும் செய்யாமலும் எந்த ஒரு கூட்டமும் முழுமையாய் இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். சகோதரன் நேவில் நான் பிரசங்கிக்க வரவில்லை. நான் பேச வேண்டும் என்று நீ விரும்புவதாக பில்லி என்னிடம் கூறினான். அது உண்மைதானா சகோதரன் நேவில்? ஒரு கால் கேட்டுக்கொண்டால் ஒப்புக்கொள்வார் என்று அதிகமாக எதிர்பார்த்து இருக்கிறீர்கள். ஆனால் அதை குறித்து அவ்வளவு நல்ல விதமான உணர்வு எனக்கு ஏற்பட்டது. சரி, ஆமே, நிச்சயமாக கேட்டுக்கொள்ளலாம். பாடுவதற்கென்று பாட்டுக்களை கொண்டு வந்திருப்பவர்கள் நீங்கள் எப்பொழுது பாடப்போகிறீர்கள் என்பதை குறித்து சகோதரன் நேவிலிடம் போய் சந்தியுங்கள். பின்னர் அதை அங்கே வைத்துக் கொள்ளுங்கள். தொடக்க ஆராதனையை ஒரு அரை மணி நேரத்துக்கு வைத்துக் கொண்டு அதர் பின்னர் நாம் ஆழமான செய்திகளுக்கு போய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம். நான் அந்த விதமாய் நம்புகிறேன். நம்மிடத்தில் சத்தியம் இருக்கிறது. அதை குறித்து நான் திருப்தியாயிருக்கிறேன். அதனானது கோதுமை மணியை விட்டு தன்னை முற்றிலுமாக விலக்கிக் கொண்டிருக்கிறது. நான் அதை நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதை குறித்து முன்னுரையை, அதாவது பதரானது கோதுமையை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நாளை இரவு அளிப்பேன். ஆனால் கோதுமை மணியானது தான் முதிர்ச்சி அடையும்படியாக குமாரனுடைய சமூகத்தில் இருக்கத்தான் வேண்டும். அதற்காகத்தான் நண்பர்களே இப்பொழுது நாம் இங்கே இருக்கிறோம். இங்கிருக்கின்ற கூட்டமானது கிறிஸ்துவுக்காக முதிர்ச்சி அடையும் வரைக்கும் குமாரன் சமூகத்தில் இருந்து அவருடைய மேஜையின் அப்பமாக வைக்கத்தக்கதாக கிறிஸ்துவுக்கு அவ்வளவு முதிர்ச்சி அடைந்ததாக இருக்க வேண்டும். அதைதான் அது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். செய்யுட்கள் முதலானவற்றை கூறி முடித்து வார்த்தையை அணுகுவதற்கு முன்னதாக நாம் மீண்டுமா ஜபம் செய்வோமாக. அதற்கு பின்னர் நாம் பேசுவதற்கென்று ஒரு பொருளை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அன்புள்ள இயேசுவே, நாங்கள் உமக்காக காத்திருக்கும் இவ்வேளையிலே பேசப்போகும் இந்த சில வார்த்தைகளில் இன்றிரவு எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய இரக்கமும் கிருபையும் கட்டாக எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்களை மிருதுவாக்கும். எல்லா பதர்களும் முட்களும் எரிஞ்சல்களும் அகற்றப்பட்டு கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய சூரிய வெளிச்சம் வார்த்தையின் மேல் விழும்படி செய்வீராக. எங்கள் மத்தியில் ரட்சிக்கப்படாத ஒருவர் கூட இல்லாமல் நாங்கள் எல்லாருமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கத்தக்கதான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அப்பேற்பட்டதான மகத்தான கூட்டத்தை எங்களுக்கு தருவீராக. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிராதவர்கள் பிதாவே அதை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக செய்வீராக. இந்த காலத்தில் அறிந்திருக்க வேண்டியதான எல்லா மகத்தான ரகசியங்களையும் கர்த்தாவே எங்களுக்கு தெரிவிக்கப்படுவதாக. தேவனை நாங்கள் தெல்லும் தெளிவாய் கண்டு அதன் மூலமாக நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். எங்களை திருத்திக் கொண்டு எங்களுடைய சரீரத்தின் அங்கங்களையும் வார்த்தையின் ஒழுங்குக்குள் கொண்டு வரும்படியாக செய்து கர்த்தராக இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கும் இந்நாளில் நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்யும். இன்றிரவு உம்முடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது கர்த்தாவே, குறைந்த கல்வியினால் ஒரு கால் நான் ஒரு சில வார்த்தைகளை சரியாக வாசிக்கக்கூடியவனாயும் ஒரு சில வார்த்தைகளை தவறாக உச்சரிக்கக்கூடியவனாயும் இருக்கிறேன். ஆனாலும் தேவனாகிய கர்த்தாவே, உமாலே மட்டும்தானே அதிலிருந்து ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க முடியும். உம் ஒருவரால் மட்டும்தானே அதை செய்ய முடியும். ஒரு மாயனை அந்த விதமாய் செய்வதற்கு அங்கே எந்த வழியுமே கிடையாது. கர்த்தாவே, அது உம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. ஆகவே உம்முடைய வார்த்தைக்குள் மறைந்து கிடக்கின்ற அந்த காரியங்களையே ஒவ்வொரு இரவும் எங்களுக்கு அளித்து நாங்கள் மேலான கிறிஸ்தவர்களாக இருக்கவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலை கேட்டபடியாகவும் ஜீவித்து கிறிஸ்தவத்துக்கு ஒரு மாதிரிகளாயும் இருக்கும்படி செய்யும். கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். உங்களுடைய வேதாகமங்களை திறந்து யோனாவின் புத்தகத்துக்கு திருப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோனா ஒரு பின்வாங்கி போன மனிதன் என்றெல்லாம் நாம் அதிகமாக எப்பொழுதும் பேசுகிறோம். ஆனால் நானோ எப்பொழுதும் யோனாவின் சார்பில் பேசுபவன். யோனா பின்வாங்கி போனான் என்று நான் நம்புவதே கிடையாது. நான் அதை நம்புவதில்லை. நாம் சில நேரங்களில் இந்த விதமாய் கூறுவதுண்டு, அவன் யோனாவை போன்று என்று. நான் ஏற்கனவே அதை குறித்து பேசியிருக்கிறேன். இன்னொரு கோணத்தில் அதாவது என்ன சம்பவித்ததென்று நான் கருதியுள்ளபடியே பேசியிருக்கிறேன். அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமின் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். அது ஒரு வருத்தமான முடிவில்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகும் ஒரு மனிதன், அதுவே என்னுடைய பேசும் பொருள். முதலாவதாக நாம் இதை சிந்திக்க விரும்புகிறோம். காரணம், இந்த மகத்தான காரியத்தை அவன் செய்வதற்கான முக்கியமான காரணம் இதுவென்று நான் நம்புகிறேன். அவன் ஒரு யூதனாய் இருந்ததினால்தான் அப்படி செய்தான். ஒரு புறஜாதியாரின் பட்டணத்திற்கு போய் அந்த பட்டணத்திற்கு விரோதமாக பேசும்படியாய் அவன் கேட்டுக்கொள்ளப்பட்டான். அவன் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் என்று எண்ணினான். ஏனென்றால் இந்த யூதனுக்கு நம்மிடத்தில் என்ன வேலை என்று புறஜாதியார்கள் நினைப்பார்கள் என்று எண்ணினார். ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்னொரு காரியம், தேவன் யூதர்களின் தேவன் மட்டுமல்ல, அவர் புறஜாதியாரின் தேவனும் கூட என்ற மகத்தான காரியத்தை இங்கே நாம் காணும்படியாக அது நமக்கு தருகின்றது. அவர் எல்லா ஜனங்களின் தேவனாயிருக்கிறார். அவர் யூதர்களை தெரிந்து கொண்டார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று யூதர்கள் அழைக்கப்பட்டனர். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டனர். நியாயப்பிரமாணத்தை அவர்களிடம் கொடுக்கவே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அவர்களால் அதை கை கொள்ள முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது என்றும் அவர் ஒரு நீதியின் தேவன் என்றும் அந்த ஜனங்களை கொண்டு எடுத்து காட்டினார். நியாயப்பிரமாணம் நீதியை கேட்டது. ஆனால் ஒரு மனிதனை வெளியே கொண்டு வர அங்கே நியாயப்பிரமாணத்தில் கிருபையே கிடையாது. நியாயப்பிரமாணம் மனிதனுக்காக எந்த கிரயத்தையும் செலுத்தவில்லை. ஆனால் அந்த தண்டனையை கிரயமாக செலுத்தி அல்லது நியாயப்பிரமாணம் நம்மை கீழ்ப்படுத்தின இடத்திலிருந்து நம்மை வெளியே எடுக்க அங்கே கிருபை அவசியமாயிருந்தது. வேதத்தில் ஒரு சிறு தீர்க்கதரிசியாக கருதப்படும் இந்த யோனா அந்த பட்டணத்திற்கு போகும்படியாக அழைக்கப்பட்டான். இங்கே நம் அனைவருடைய ஒரு உதாரணத்தை நாம் இங்கே காண்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியத்திலிருந்து எப்பொழுதும் ஓடி போகிறவர்களாகவே இருக்கிறோம். நம்முடைய தொல்லைகளிலிருந்து ஓடி போகிறோம். நம்முடைய உத்தரவாதங்களிலிருந்து ஓடி போகிறோம். நாம் யாவருமே அப்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நின்று அந்த காரியத்தை சந்திப்பதை காட்டிலும் அதை விட்டு ஓடி போவதையே அதிகமாக செய்கிறோம். பாருங்கள், நம்மை ஓடி போகும் நிலையில் நாம் காண்கிறோம். சில நேரங்களில் நாம் வேலையை விட்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு வேலை செய்ய பிரியமில்லை. வேலை செய்யாமலேயே அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தலாம் என்று சில ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன், சாலமோன் அதை கூறியிருக்கிறார் என்று. அதாவது, ஒரு எறும்பை கவனித்தால் அதன் பதிலை பெறலாம் என்று கூறியுள்ளார். உங்களுக்கு தெரியுமா, உழைத்து ஆகாரத்தை சேமித்து வைக்காத எந்த ஒரு எறும்பும் அந்த மாரி காலத்தில் ஆகாரத்தை உண்ணாதிருக்கும் என்று அவர்கள் என்னிடம் கூறினார்கள். எனவே ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கின்றது. அவ்வளவான பொறுப்பை நாம் சந்திக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை ஏற்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு மனைவியையோ அல்லது ஒரு புருஷனையோ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பை ஏற்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். பின்னர் நீங்கள் இதை நினைவில் வைக்க வேண்டும். ஒரு கால் நீங்கள் ஒரு வீட்டை கட்டலாம், அது ஒரு நல்ல அழகான வீடு. பின்னர் ஞாபகத்தில் வையுங்கள், ஒரு திருமணமான ஸ்திரீ என்ற முறையில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த அழகான சுவர்களெல்லாம் சின்ன சின்ன கரங்களின் அடையாளங்களால் அழுக்காகிவிடும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பின்னர் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கும் பொறுப்பை சற்று சிந்திக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு உடைகளையும் உணவையும் அளிக்க வேண்டிய பொறுப்பை ஏற்க வேண்டும். எல்லா காரியங்களும் ஒரு பொறுப்பு தான். பொறுப்புகள் நம்மை சந்திக்கும் போது அதை தட்டி கழிப்பது என்பது மிகவும் சுலபமானது. விவாகமும் மற்ற எல்லா காரியங்களுமே ஒரு பொறுப்பு தான். இதை கூறுவதென்பது கடினமாய்தான் இருக்கிறது, ஆனால் அது உண்மையாயிருக்கிறது. அநேக நேரங்களில் வார்த்தையானது போதகர்களை நேரடியாக சந்திக்கும் கட்டத்தில் தேவனுடைய உண்மையான வார்த்தைக்காக நிற்க வேண்டிய பொறுப்பை போதகர்கள் உதறி தள்ளிவிடுகிறார்கள். அவர்கள் உத்தரவாதத்தை தள்ளிவிடுகிறார்கள். மனிதர்களாகிய நமக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியமானது முகமுகமாக கொண்டு வரப்படுகையில் கடைசி முறையாக அது நம்மிடம் வரும் வரைக்கும் அதை தள்ளி போடுகிறோம். சற்று முன்புதான் என் சொந்தக்கார பையனிடம் நான் பேசினேன். அவன் ஒரு கத்தோலிக்கன். சில வருஷங்களுக்கு முன்பாக இந்த இடத்தில் நான் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவன் ஒரு சிறு பெண்ணோடு சிநேகம் வைத்து கத்தோலிக்கனாக மாறி போனான். அவனுடைய தாயார் மறித்துக் கொண்டிருக்கும் போது நான் அவளுடைய கரங்களை பிடித்துக் கொண்டிருந்தேன். அவள் அப்பொழுது மெல்வினை பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற கடைசி வார்த்தையை என்னிடம் கூறினாள். அவனோ இப்பொழுது சொப்பனங்கள் கண்டு கொண்டிருக்கிறான். கடந்த வாரத்தின் போது அவன் தினமும் சொப்பனத்தின் மேல் சொப்பனம் கண்டான். அவன் சொன்னான், பில் மாமா, நான் உம்முடைய சபைக்குள் வந்தே நீர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தீர். நான் பாவாரிக்கு செய்யும்படியாய் உம்மை நோக்கி ஓடத் துவங்கினேன். அவ்வளவுதான், சொப்பனம் கலைந்து விழித்துக் கொண்டேன் என்றான். நான் தவறு செய்து விட்டேன் என்று கூறினான். நான் சொன்னேன், மெல்வின், இதற்கொன்றும் வியாக்கியானம் தேவையில்லை. உன்னுடைய இடம் அங்கே கீழே இருக்கிறது, அதுதான் உனக்கு சொந்தமானது என்றேன். அது உண்மைதான், புரிகின்றதா? ஆனால் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதென்றால் சில சமயங்களில் அதை செய்வதற்கு நமது தோலையே உறுத்திவிடும் அளவுக்கு அவ்வளவு கடினமாயிருக்கும். ஒரு தகப்பன் என்ற முறையில் பொறுப்பை சந்திக்க உன் பிள்ளையை அடித்து வளர்க்க வேண்டும். அவர்கள் சின்ன பிள்ளைகள், அவர்களை அடித்து வளர்க்க உங்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் என்ற முறையில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பை ஏற்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் வேதம் கூறுகின்றது, பெரும்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று. இன்றைக்கு உலகத்தில் உள்ள மனோ தத்துவ நிபுணர்களின் ஒவ்வொருவருடைய பார்வையிலும் இன்றைக்கும் அது ஏற்றதா இருக்கிறது. அது இன்னமும் தேவனுடைய சத்தியமாகவே இருக்கிறது. பெரம்பை கையாளுதல் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருந்தால் இளைஞரின் நெறித்தவறுதல் இவ்வளவு அதிகமாக இருக்காது. அது என்ன துர்நாற்றமா இன்றைக்கு உலகில் இருக்கிறது. ஆனால் அந்த பழமையான வீட்டிற்கான பொன்னான சட்டம் நீண்ட காலத்துக்கு முன்பே முறிக்கப்பட்டு விட்டது. பிள்ளைகள் விரும்பும் எதையும் செய்யும்படி அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் நான் கூறினது போன்று போதகர்கள் சத்தியத்தை முகமுகமாக சந்திப்பார்கள். அப்பொழுது அவர்கள் அதை விட்டு விலகி போவார்கள். பாருங்கள், ஏதோ காரியம் அங்கே இருப்பது போன்று காணப்பட்டு அதை சந்திக்க விருப்பமில்லாதவர்களாயிருப்பார்கள். அநேக முறைகள் ஜனங்களிடம் வந்து, சகோதரன் பிரண்ணம், அது உண்மை என்று நான் அறிவேன், ஆனால் நான் அதை செய்தால் அவர்கள் என்னை சபையிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார்கள் என்று கூறியுள்ளார்கள். அதனால் என்ன, நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் அங்கே மேலே இருந்து உதைத்து வெளியே தள்ளப்படுவீர்களே. எனவே எங்காவது ஒரு இடத்தில் நீங்கள் அதை விட்டு வெளியே தள்ளப்படுவீர்கள். பாருங்கள், எனவே நீங்கள் அதை விட்டு விலகி ஓடுவதற்கு பதிலாக அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, நல்லது, நான் அதை சந்திப்பேன், நான் பின்னிட்டு போக மாட்டேன் என்று கூறுங்கள். வீட்டிற்கு போய் இன்னும் அதை அதிகமாக காதார கேளுங்கள். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு கூறியுள்ளார். ஆனால் ஜனங்களோ அதை முகமுகமாய் சந்திக்க பிரியமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டு தேவன் ஒரு வாக்குத்தத்தை அளித்திருக்கிறார் என்பதை காணும்போது அந்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார். அவர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுதலுக்குள் கொண்டு வரும்போது அந்த மணி வேளையின் செய்தியோடு இசைந்து ஓடும் பொறுப்பை ஏற்க ஜனங்கள் அப்போது பயப்படுகிறார்கள். நாம் அதை எல்லா இடத்திலும் காண்கிறோம். லூதரங்களாகிய உங்களை குறித்து என்ன, நீதிமானாகுதல் என்ற செய்தியை லூதர் காலத்தில் கொண்டு வந்தபோது எத்தனை பேர்கள் அந்த லூதரின் சத்தியத்தை ஏற்க பயந்தீர்கள். நீங்கள் வெளியே வந்து ஒரு லூதரனாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய ஒரு கால் அந்த கிரயம் உங்கள் சொந்த ஜீவனாக இருக்கலாம். மெத்தடிஸ்டுகளாகிய உங்களை பாருங்கள், அது எப்படியா இருந்ததென்று நீங்கள் யாவரும் அப்பொழுது பரிசுத்த உருளைகள் என்று அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். அவர்கள் ஆவிக்குள்ளாகி முன்னும் பின்னுமாக உங்களில் உதறல் ஏற்பட்டது, அவர்களுக்கு உதறல் ஏற்பட்டது என்று அப்பொழுது அவர்கள் கூறினர். இல்லை, அது பெண்டெகோஸ்துக்கள் அல்ல, அநேக வருஷங்களுக்கு முன்பாக இருந்த மெத்தடிஸ்டுகளுக்கு அப்படி ஏற்பட்டது. அவர்கள் அப்படியே உதறி குலுங்கி தேவ வல்லமையினால் அப்படியே கீழே விழுந்தார்கள். அவ்வமயம் அவர்கள் முகத்தில் தண்ணீர் தெளித்து விசிறிகள் கொண்டு விசிற வேண்டி இருந்தது. அவர்கள் மறித்து விட்டார்கள் என்று கூட எண்ணினர். இப்பொழுதோ நீங்கள் பரிசுத்த உருளைகள் என்று கருதப்படுகின்றீர்கள். ஆனால் உங்களுடைய தகப்பன்மார்களும் தாய்மார்களும் ஒன்று அதை ஏற்றுக்கொண்டு அதை சந்திக்கவும் அல்லது நிராகரிக்கவும் வேண்டியவர்களாயிருந்தார்கள். வரங்கள் திரும்பி அளிக்கப்படுதலை பெற்றுக்கொண்ட பெந்தெகோஸ்துகளாகிய உங்களை குறித்து என்ன, பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டாகி அந்நிய பாஷைகளில் பேசுவதும் பரிசுத்தாவியின் வரங்களும் சபைக்கு திரும்பி வந்தபோது உங்களுக்கு குறித்து எப்படியா இருந்தது? மெத்தடிஸ்டுகள் உங்களை வெளியே தள்ளிவிட விரும்பினர், அப்படியேயும் செய்தனர். ஆனால் நீங்கள் அதை சந்தித்தாக வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய ஏதோ காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுக்கப்படும் ஞானஸ்தானம் வந்தபோது அந்த காரியத்தை குறித்து என்ன நடந்தது? நீங்கள் அது சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் அதை சந்தித்தாக வேண்டும் அல்லது அதை குறித்து ஏதாவது காரியம் செய்தாக வேண்டும். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் சந்தித்தாக வேண்டும். சரியா? இப்பொழுது இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை இந்த வாக்குத்தமான காரியங்களை எல்லாம் சம்பவிக்க நாம் காண்கின்றபடியினால், ஒன்று நாம் அதை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது நிராகரித்து அதை விட்டு அகன்று போக வேண்டிய பொறுப்பை நாம் பெற்றவளாயிருக்கிறோம். நீங்கள் நடுநிலைமை வகிக்க முடியாது, அதை குறித்து ஏதாவது ஒன்றை செய்யத்தான் வேண்டும். ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டியவளாயிருக்கிறீர்கள். நீங்கள் சபைக்குள் வந்து வந்த வண்ணமாய் அதே ஆளாய் திரும்பி வெளியே செல்ல முடியாது. நீங்கள் ஒரு முறை உள்ளே வரும்போதும் அல்லது வெளியே போகும்போதும் ஒன்று நீங்கள் தேவனை விட்டு அகன்று போயிருக்க வேண்டும் அல்லது தேவனிடத்தில் நெருங்கி வர வேண்டும். ஓ, இப்படிப்பட்ட காரியங்களை உதறி தள்ளுவது ஜனங்களுக்கு எவ்வளவு சுலபமாயிருக்கிறது. நாளை இரவு நாம் அதிகாரபூர்வமாக ஆராதனை தொடங்கும் போது இவைகளை நாம் சிந்தித்து பார்க்க விரும்புகிறோம். ஏதாவது காரியம் உங்களை சந்திக்கும் வேளையிலே இதை குறித்து ஏதாவது கேள்வி உங்களுக்கு எழும்போது நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை குறித்து ஏதாவது ஒரு கேள்வி இருக்குமானால் அதற்கான ஒரு பதிலும் அங்கே இருந்தாக வேண்டும். உதாரணமாக நான் மேற்கே போவதாக கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களோ இந்த பக்கத்தை எனக்கு சுட்டிக்காட்டினீர்கள். முதலாவதாக என்ன காரியம் நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் நேராக என் லக்கியே கடந்து வடமேற்காய் போய்கொண்டிருப்பேன். வேறு யாராவது எனக்கு இந்த வழியாய் சுட்டிக்காட்டி அனுப்பினால் நானும் அவ்வழியே போனால் என்னவாகும் என்று நீங்கள் கவனிக்கிறீர்கள். நான் மீண்டுமா என் லக்கை கடந்து போகின்றவனாய் இருப்பேன், நான் தென்மேற்கே போகிறவனாய் இருப்பேன். கேள்வி என்று ஒன்று இருக்குமட்டாய், எந்த வழி மேற்கு என்று இருக்குமட்டும் அங்கே ஒரு நேரடியான பதிலும் இருந்தாக வேண்டும். இந்த கேள்விகள் வேதத்தின் சத்தியங்களை குறித்து நம்மை சந்திக்கும் போது அங்கே ஒரு சரியான நேரடியான பதில் எங்காவது இருக்கத்தான் வேண்டும். அது சரி, அது அங்கே இருந்தாக வேண்டும். ஏதாவது காரியம் நமக்கு முன்பாக வைக்கப்படும் போது அதை விட்டு ஓடி போவதற்கு பதிலாக, ஓ, அது அர்த்தமற்றது, அது போன்றது ஒரு காரியத்தை நான் நம்பவே மாட்டேன், என்னால் அது நம்பவே முடியாது என்று கூறுவது மேலானது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏன் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டதை சந்திக்க கூடாது, அதை தியானிக்க கூடாது? இப்பொழுது நீங்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்களாகவே அதை வார்த்தையோடு சோதித்து பாருங்கள். வார்த்தையை வார்த்தையை கொண்டு பரிசோதியுங்கள். அந்த ஒரு விதத்தில் மட்டுமே அது உண்மையை உரைக்க முடியும். ஆரியாகமும் துவங்கி வெளிப்படுத்தல் மட்டுமாக அது சத்தியத்தை தான் கூற வேண்டும். கிறிஸ்துவே முழு வேதாகமத்தின் வெளிப்பாடாயிருக்கிறார். கிறிஸ்துவாகி அவருக்குள் வேதாகமத்தின் எல்லா தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல்களும் எவ்வித நிபந்தனையும் இன்றி கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்திக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவரே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாயிருக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் நாம் கண்டாலும், நாம் இவைகளால் சந்திக்கப்பட்டு கூட்டங்களுக்கு வந்து தேவ வல்லமை காரியங்களை செய்வதையும் இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை செய்வதையும் கண்டு, அவைகள் சம்பவிப்பதை கண்டு, வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவைகளிருந்து வேலைக்காக வாக்களிக்கப்பட்டுள்ளது என்று கண்டு பின்னிருந்த காரியங்களை நாம் காணும்போது, ஒன்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை தள்ளிவிட வேண்டும் என்ற அந்த உத்தரவாதத்தை பின்னர் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறோம். அநேகர் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர், அநேகர் சரி என்று கூறுகின்றனர். ஆனால் அப்படி கூறுவது அதை அந்த காரியமாய் ஆக்காது. நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியதும் அந்த காரியம் அல்ல. நான் ஒரு வாலிபனாய் இருந்து திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு மனைவி தேடுகிறவனாய் இருந்து ஒரு பெண்ணாயிருக்க நான் எதிர்பார்க்கு தகுதிகளையெல்லாம் உடையவளாய் இருக்கின்ற ஒரு பெண் இங்கே இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நடத்தையிலே அவள் ஒரு ராணி, அழகுள்ளவள், பார்ப்பதற்கு அருமையானவள், ஒரு நல்ல கிறிஸ்தவள், ஒரு நல்ல மனைவியாயிருக்க என்னவெல்லாம் இருக்க வேண்டுமோ நான் கருதியது எல்லாவற்றையும் அவள் உடையவளாயிருந்தாள். அவள் மிகவும் பொருத்தமாக இருக்கிறாள் என்று நான் கூறுவதனால் ஒன்றுமில்லை. அவள் சரியாக அப்படித்தான் இருக்கிறாள். இருந்தாலும் நான் அவளை மனைவியாய் ஏற்றுக்கொண்டு அவள் என்னுடைய மனைவி என்ற பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்ளுமட்டாய் அவள் என்னுடைய மனைவி அல்ல. இந்த செய்தியும் அதே காரியமாய்தான் இருக்கிறது. இது சரி என்றும் அல்லது அது என்றும் அல்லது இது என்றும் நீங்கள் கூறலாம். நான் அதற்கு ஆதரவு கொடுக்கிறேன், அது சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களில் ஒரு பகுதியாக வேண்டும். நீங்கள் செய்தியின் ஒரு பகுதியாக வேண்டும். அப்பொழுது அது உங்களுடையதாகிவிடும். நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த குறிப்பிட்ட ஸ்திரீயை மணந்து கொள்ளும் போது நீங்கள் இருவரும் ஒன்றாகி விடுகிறீர்கள். அதே விதமாகத்தான் நீங்களும் கிறிஸ்துவுடன் ஒன்றாகி விடுகிறீர்கள். அவர் வெளிப்பட்டு உண்மை பொருளாய் ஆனதை நீங்கள் காணும் போது நீங்கள் அவர்கள் ஒரு பகுதியாகி விடுகிறீர்கள், அவர் உங்களில் ஒரு பகுதியாகி விடுகிறார். இப்படியாய் ஒன்று சேர்ந்து நீங்கள் செய்தியின் ஒரு பாகமாகி விடுகிறீர்கள். இந்த நாட்களின் யோனாக்களுக்காக தர்சீசை நோக்கி போகின்ற எத்தனை ஸ்தாபன படகுகள் நமக்கு இருக்கின்றன. ஏதோ 900 மேலான ஸ்தாபன கப்பல்கள் சுலபமான மார்க்கத்தை எடுத்துள்ளன. புறஜாயத்திற்கு செல்வது என்ற காரியத்தை சந்திக்க யோனாவுக்கு விருப்பமில்லை. நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் 40 அழிந்து விடுவீர்கள் என்ற கொடூரமான செய்தியை கொண்டு போக யோனாவுக்கு விருப்பமில்லை. அவன் அதை செய்ய வெறுத்தான். அந்த புறஜாஜியார்கள் எனக்கு என்ன செய்தார்கள் என்று கூறுவது கடினம் என்று யோனா கருதினான். இருப்பினும் அவன் அதை சந்திக்க வேண்டியவனாயிருந்தான். புரிகின்றதா? ஆனால் அவன் ஒரு சுலபமான கப்பலை பிடித்து தர்ஷீசுக்கு சென்றான். கப்பலின் கீழ்த்தட்டிற்கு சென்று உறங்க ஆரம்பித்தான். சுலபமான மார்க்கத்தை தெரிந்து கொண்டான். அது ஒரு சுலபமான மார்க்கம் என்று ஜனங்களால் விரும்பப்படும் பிரபல்யமான மார்க்கமாகும். நீ ஒரு நல்ல பையன் என்று யாவரும் முதுகில் தட்டி கொடுக்கும் ஒரு மார்க்கத்தை தெரிந்து கொள்வது மிகவும் சுலபமானது. இது இன்னது, இது ஒரு குறிப்பிட்டது என்று கூறினால் உலகம் உங்களை நோக்கி பார்க்கும். பிரபலமான மார்க்கமாய் செல்வது மிகவும் சுலபமானது. ஆனால் நீங்கள் ஏதோ வித்தியாசமான காரியம் ஒன்றை செய்யும் போது நீங்கள் அறிந்துள்ளது சத்தியம் என்ற உணர்வை பெற்று அதன் மேல் உறுதியாய் நிற்க வேண்டி அவசியமாய் உள்ள போது அறிவே கடினமான பகுதியாக இருக்கிறது. அங்குதான் உரைச்சல் ஏற்படுகின்றது. ஓ, நாம் அடிக்கடி பாடின அந்த பழைய பாட்டை போன்று கடலின் மேல் கப்பலில் செல்லும் போது எவ்வளவு சுலபமாக இருக்கிறது, கடலும் அமைதியாக இருக்கிறது, யெகோவாவின் பலத்த கரத்தின் பலத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பது. ஆனாலோ அலைகள் அடிக்கட்டும், காற்று வீசி அலைகளை எழுப்பட்டும், அப்பொழுது என்ன செய்வாய்? என்னிடம் கூறப்பட்டது போன்று இது உள்ளது. ஒரு சமயம் ஒரு அம்மா என்னிடம் கூறினால், பண்டிகை நாட்களில் குதிரை வண்டிகள் இருந்த காலத்தில் அவள் ஆலயத்திலிருந்து திரும்பி போகும்போது குதிரை வண்டி இழுத்துக்கொண்டு வேகமாக ஓடினாம். அப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவள், கயிறுகள் அறும் வரைக்கும் நான் கர்த்தரை நம்பி இருந்தேன் என்றாள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் கயிறுகள் அறுந்த பின்னரே. கயிறுகள் அறுந்து போக மட்டும், நீங்கள் கயிறுகளின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தீர்கள். ஆகவே சுலபமான மார்க்கமாய் தர்ஷீசுக்கு போய்கொண்டிருக்கும் கப்பல்கள் நமக்கு அநேகம் இருக்கின்றன என்று நாம் கண்டறிந்தோம். ஏனென்றால் அது சுலபமானது, பொறுப்புகளற்றது. அது அப்படியே உள்ளே பாய்ந்து ஓடி வருகின்றது. எல்லா காரியங்களும் உங்களுக்கு வருகின்றது. எல்லோரும் உங்களை நேசிக்கிறார்கள். ஒருவர் உங்களிடம் கருத்து வேற்றுமை கொள்கிறதில்லை. நீங்களும் யாரிடமும் கருத்து வேற்றுமை கொள்கிறதில்லை. ஆறு ஒன்றுமல்ல, வெறும் பாத்திரம் துடைக்கும் கந்தை துணிதான். அது உண்மை. ஆம், ஒன்றுக்கும் உதவாதது, தோல்வியடைந்தது. ஏன், நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நீங்கள் எதற்காக உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதுதான். நீங்கள் உண்மையானதென்று அறிந்துள்ள காரியத்தின் மேல் நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் உண்மையாகவே நாணயம் உள்ள ஜனங்கள் உங்களை பெரிதாக எண்ணுவார்கள். சரியா? நீங்கள் ஒரு ஸ்திரீயை எடுத்துக் கொள்ளுங்கள். காண்பதற்கு அவ்வளவு வசீகரமாய் அவள் இல்லாமல் இருக்கலாம். அவள் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு ஸ்திரீத்துவத்தின் கொள்கைகளுக்கு உறுதியாக அவள் நிற்கும்படியாய் செய்யுங்கள். ஒரு நல்ல மதிப்புள்ள பெண்ணாய் மட்டும் அவள் உறுதியாய் நிற்கட்டும். ஒரு மனிதனுக்குள்ள புருஷீக தன்மை கொஞ்சம் அவனிடம் இருக்குமாயின் அப்பேற்பட்டவன் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொள்வான். முற்றிலுமாக ஏதோ காரியத்தை பெற்றிருக்கின்ற ஒருவன் தான் பெற்றுள்ள சத்தியம்தான் என்று அறிந்து சரியானது என்று அவர்கள் நினைக்கின்ற அந்த காரியத்தில் உறுதியாய் நிற்கின்ற அப்பேற்பட்டவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எவ்வளவு நிலையற்றவர்களாய் இருக்கிறார்கள், அவ்வளவு வளவழப்பாக இருக்கிறார்கள். அதனால் ஒரு சபையை சேர்ந்து கொள்ளுதல், எங்கேயாவது சபைக்கு போவது, அவர்களின் அங்கத்தினர் புத்தகத்தின் பெயர்களை எழுதுவது அல்லது ஏதாவது காரியத்தை செய்வது, மேலும் கீழுமாக குதித்து கூச்சலிட்டு அல்லது அந்த விதமாக ஏதாவது காரியத்தை செய்து கொண்டு அதை கிறிஸ்தவம் என்று அழைத்துக் கொள்ளுகிறார். கிறிஸ்தவம் என்பது ஒரு அன்றாட கடின வாழ்க்கையும் தற்போதைய உலகில் தேவனுக்காக ஜீவிக்கும் வாழ்க்கையுமாயிருக்கிறது. அது இருதயத்துக்குள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்ற தீபமும் தேவனுடைய அன்புமாயிருந்து உங்களையே பற்றி எரிய செய்து கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக வெளியே சென்று ஜனங்களிடம் தொடர்பு கொள்ள செய்கிறதுமாயிருக்கிறது. பொறுப்புகள். ஆனால் உலகம் போகின்ற போக்கில் போவது என்பது மிகவும் எளிது. தண்ணீரில் பாயும் திசையில் போவது சுலபம். வெளியே சென்று உங்கள் படகை எடுத்து ஆற்றில் இறங்குங்கள். தொடுப்புகளை எடுத்து எதிர்ஓட்டமாய் தண்டு வலியுங்கள். நீங்கள் சீக்கிரத்தில் போக முடியாது, அது மிகவும் கடினமாயிருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் தண்டு வலிப்பதை நிறுத்தி பாருங்கள். நீங்கள் எவ்வளவு வேகமாய் மரங்களை எல்லாம் கடந்து போய்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று பாருங்கள். காரியங்கள் சுலபமாய் மிதக்கிறது என்றால் அங்கு எங்கோ இருக்கின்ற ஒரு பெரிய செங்குத்தான நீர்வீழ்ச்சியை நோக்கி நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். நீங்கள் நீர்வீழ்ச்சியை நோக்கி போகிறீர்கள். சீக்கிரத்தில் போய் அதில் சிக்கிக் கொள்வீர்கள். உலகத்தோடு சேர்ந்து மிதப்பது என்பது சுலபம். அடாவது அது போகின்ற விதமான சுலபமாயிருக்கும். உங்களுக்கு அது விருப்பமில்லையே? இல்லை ஐயா. ஆனால் நீங்கள் உங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள், அது உண்மை என்று கருதுகிறீர்கள். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற உத்தரவாதம் பொறுப்பு என்னவென்றால் இந்த செய்தியை வெளிகொண்டு செல்வதேயா. எனக்கு வயதாகையிலே என்னுடைய நாட்கள் குறைந்து கொண்டு போகிறது என்று நான் அறிவேன். இதற்கு முன்பு உணர்ந்ததற்கும் அதிகமாகவே என்னால் பொறுப்புகளை உணர முடிகிறது. முன்னேறுங்கள். நாம் அதை செய்தாக வேண்டும். நாம் காரியத்தில் இறங்க வேண்டும். நாம் போகின்ற இடங்களிலெல்லாம் நாம் செய்தியை கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றும் அவர் தேவன் என்றும் அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்றும் ஜனங்களுக்கு கூறுங்கள். கர்த்தருடைய வருகையை தவிர வேறு எந்த நம்பிக்கையும் ஜனங்களுக்கு விட்டு வைக்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதனை சந்தித்த போது என்னுடன் இருந்த சில நண்பர்களை நான் பின்வரிசையில் இருக்க காண்கிறேன். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பையன்கள் உயர மலையின் மேல் அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். மலையின் மேலேயே நடந்து கொண்டு போய்கொண்டிருந்த போது சகோதரன் ஊரிடம் கர்த்தர் என்ன கூறினார் என்பதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அவருடைய மனைவி ஜாதிப்பட்டிருந்தபடியால் அவர் அப்பொழுது ஒருவிதமாக அழுது கொண்டிருந்தார். கர்த்தர் என்னிடத்தில் அந்த கல்லை எடுத்து தூக்கி உயர எரிந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறு என்றார். நான் அதை செய்தேன். சகோதரன் வூட் அதற்கு ஒரு சாட்சியா இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், சகோதரன் வூட், ஏதோ காரியம் சம்பவிக்கப் போகின்றது, நீங்கள் சீக்கிரத்தில் அதை காணப்போகிறீர்கள். அடுத்த நாள் நாங்கள் யாவருமாய் ஒன்று சேர்ந்து அங்கே நின்று கொண்டிருந்தோம். அவர்களில் பலர் இன்றிரவு இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர். ஒரு வாலிப பிரசங்கியார் அங்கு இருந்தார். அதற்கு முந்தின இரவுதான் நான் அவரை சந்தித்தேன். அவர் எங்களுடைய முகாமில் இருந்தார். அவர் எங்களோடு கூட மலையின் மேல் ஏறி வந்தார். அவர் என்னிடத்தில், சகோதரன் பிரண்ணாம், நீர் எப்பொழுதாவது இப்படிப்பட்ட இடங்களில் தரிசனங்கள் கண்டதுண்டா என்று கேட்டார். நான் அதற்கு, ஆமையா, ஆனால் அதனின்று விடுபடவே நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு விதமான இழைப்பார்தலுக்கே இங்கு வந்திருக்கிறேன். நிச்சயமாக இங்கும் அவர் எனக்கு காரியங்களை காண்பிப்பதுண்டு. இங்கே இருக்கின்ற இந்த மலை உச்சியில்தான் அந்த ஏழு தூதர்களும் எனக்கு காணப்பட்டார்கள். அவர் அதற்கு, ஆம், நான் கேள்விப்பட்டேன் என்றார். கலிபோர்னியாவில் நடந்த உங்களுடைய கூட்டங்களை ஒழுங்கு செய்தவர்களில் நானும் ஒருவன் என்றார். நான் சொன்னதை அறிந்து கொள்ள நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அங்கே நின்று கொண்டிருந்து அந்த நேரத்திலே நான் சுற்றும் முற்றும் பார்த்தபோது பெரிய உருவம் படைத்த ஒரு மருத்துவர் அந்த பிரசிங்காருடைய கண்களை பரிசோதனை செய்து, நீர் அந்த கண்களை இழக்கப் போகின்றீர், ஏனென்றால் அது அலர்ஜியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் இரண்டு வருடங்களாக அதற்கு சிகிச்சை அளித்து வருகிறேன். நீர் அந்த கண்களை இழக்கப் போகிறீர் என்று கூறினதை நான் கேட்டேன். நான் அந்த பிரசங்காரிடத்தில், நீர் என்னை அந்த விதமாக கேட்டதன் காரணம் என்னவென்றால், அன்று நாள் உன்னுடைய மருத்துவர் உன்னிடம் நீர் ஒரு கண்ணை இழக்கப் போகிறீர் என்று கூறியுள்ளதனால் என்றேன். அவர் அதற்கு, அது உண்மை என்று கூறி இந்த விதமாக சுற்றுமுற்றும் பார்த்தார். அவருடைய தாயார் அவருடைய காலடிகளை கடத்தி அவளுடைய பாதத்தை கருத்தில் பற்றிக் கொண்டு அந்த பாதத்தின் விரல்களுக்கு இடையே வளர்ந்திருந்த தசை வளர்ச்சியை காட்டி, சகோதரன் பிரண்ணாமை, நீ சந்தித்தால் இதற்காக ஜபிக்கும்படியாய் சொல் என்று பிரசங்கியாரிடம் கூறுவதை நான் கண்டேன். நான் அவரிடம், உன்னுடைய தாயார் இந்த விதமாக தன் கால் விரல்களை காட்டி இந்த தசை வளர்ச்சிக்காக சகோதரன் பிரண்ணாமை ஜபிக்க சொல் என்று கூறினார் என்று கூறினேன். அவர், சகோதரன் பிரண்ணாம், அது உண்மை என்று கூறினார். நான் திரும்பி பார்த்தேன். அப்படி பார்த்தபோது அவர் நின்று கொண்டு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். இந்த விதமாக அவருடைய கண்கள் நன்றாக பிரகாசமாக இருக்கத்தக்கதாக தரிசனத்தில் கண்டேன். இந்த முறை இலையுதிர்காலத்தில் நான் அவரை சந்தித்த போது முகாமில் இருந்த அனைவரின் கண்களை விட அவருடைய கண்கள் பிரகாசமாயிருந்தது. கர்த்தர் அவரை சொஸ்தமாக்கினார், அவரை சுகப்படுத்தினார். நான் அங்கே நின்று கொண்டிருந்த போது என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். மேற்கு கடற்கரை யோரங்களில் நியாய தீர்ப்பு தாக்கப் போகின்றது. அங்கே போய் குளிர்காயும் அடுப்பண்டை நில் என்றார். என் கையில் நீண்ட பிடியுள்ள மண்வெட்டி இருந்தது. நான் அவரிடம் மட்டும் நடந்து சென்றேன். சகோதரன் ராய் ராபர்ட்ஸும் இங்குள்ள யாவரும் அவரை அறிவோம். எனக்கு தெரிந்த மட்டில் அவர் இன்றிரவு இங்கில்லை. அவர் அங்கே அரிசோனாவில் இருக்கிறார். இங்கிருக்கும் தர்மகர்த்தாக்களின் குழுவுக்கு அவர் தலைவர். ராணுவத்தில் நீண்ட காலம் சேவை செய்தவர் என்பதை நான் அறிவேன். ஏதோ காரியம் நிகழ இருந்தது. ஒரு நல்ல அருமையான அமைதியான காலை. அப்பொழுது சுமார் 10 மணி இருக்கும். அங்கே பையன்களும் நாங்களுமாக சேர்ந்து சுமார் 10 அல்லது 12 பேர்கள் இருந்தோம். கூடாரங்களை அமைத்துக் கொண்டும் பண்டிகளின் தோள்களை உரித்துக் கொண்டும் மற்ற காரியங்களையும் செய்து கொண்டும் இருந்தோம். நான் சூத்தி நடந்து போய், ராய், சீக்கிரமாக ஒளிந்துகொள், ஏதோ காரியம் சம்பவிக்கப் போகின்றது என்று கூறினேன். அதற்கு மேல் என்னால் அவரிடம் கூற முடியவில்லை. சரியாக நான் அங்கே சென்ற அந்த நேரத்தில் தானே வானத்திலிருந்து சுழல் காற்று கீழ்நோக்கி வந்து மலைகளின் மேல் பெரும் சத்தத்துடன் மோதி மலைகளே அசைப்பது போன்றிருந்தது. அந்த மலைகளுக்குள்ளாக ஊடுருவி சென்று என் தலைக்கு மேல் 5 அடி உயரத்தில் சுற்றிலும் ஒரு பிளவை உண்டாக்கி அதனின்று தெரித்த பாறை துண்டுகளால் மரங்களின் உச்சிகள் வெட்டி வீழ்த்தப்பட்டன. அது உயரே சென்று மீண்டும் கீழ் நோக்கி வந்து இன்னொரு முறை மீண்டுமாக அதை மூழ்கச் செய்து மலையை தாக்கி கற்பாறைகளை இந்த விடமாய் தெரிக்கச் செய்தது. அந்த விடமாக 3 முறைகள் செய்துவிட்டு பின்னர் ஆகாயத்தை நோக்கி சென்றது. சகோதரன் தான் என்னிடத்தில் வந்து அதைதான் நீர் நேற்று கூறினீர் என்றார். நான், ஆமையா, சரியாக அதைத்தான் நான் கூறினேன் என்றேன். புரிகின்றதா? அதற்கு பின்பு 2 நாட்கள் கழித்து அலாஸ்கா மூழ்கிவிட்டது. மேற்கு கரை முழுவதிலும் மேலும் கீழுமாக இடிகளும் தள்ளுதல்களும் மற்ற காரியங்களும் நடந்து கொண்டிருந்தன. இந்நாட்களில் ஒன்றில் அவள் தண்ணீருக்குள் மூழ்கிவிடப் போகின்றாள். அது உண்மை. கர்த்தருடைய வருகை நேரத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஈசங்கள் முதலான காரியங்களும் மற்றெல்லா காரியங்களும் மேலெழும்புகின்றதை நாம் காணும் போது இதற்கு ஒரு உண்மையான பதில் இருக்கத்தான் வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இங்கே இந்த தேசத்தில் சில ஜனங்கள் குகைகள் முதலாவற்றுக்குள் சென்று மார்ச் 14 என்று கர்த்தர் வரப்போகிறார் என்று கூறுகிறார்கள். இதை குறித்து நீங்கள் செய்தித்தாள்களை படித்திருப்பீர்கள். அது உண்மை அல்ல என்று உங்களுக்கு தெரியும். இயேசு சொன்னார், அந்த நாளையும் நாளிகையும் ஒருவரும் அறியாரின் இந்த காரியங்கள் யாவையும் நாம் காணும் போது, அவைகள் இருக்கின்ற விதமாய் அவைகள் சம்பவிக்க நாம் காணும் போது, ஒரு உண்மையான பதில் எங்காவது இருக்கத்தான் வேண்டும். அங்கே ஒரு உண்மை இருந்தாக வேண்டும். ஒரு கிழக்கும் ஒரு மேற்கும் இருக்கிறது, ஆனால் அங்கே ஒரு தென்கிழக்கும் ஒரு வடமேற்கும் அல்லது அப்படி ஏதோ காரியம் இருக்கின்றது. ஆனால் அங்கே ஒரு உண்மையான பதில் இந்த பிரச்சனைக்கு இருந்தாக வேண்டும். அதை உதவி தள்ளிவிடுவீர்களா? தேவகுமாரன் வருகின்றதான வேளையிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் ஜனங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். எந்த நேரத்திலும் மனிதனுக்கு ஒரு சரியான பதிலை கொடுக்கத்தக்கதாக நாம் விழிப்போடு இருந்து தேவனுடைய அசைவின் மேல் இருக்க நாம் விரும்புகின்றோம். அது எப்பொழுதுமே அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அது மனிதனுக்குள்ளாகவே இருந்தது. அதை உதறி தள்ளிவிட்டு தேவனை விட்டு அகன்று சென்று விட்டான். இது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் முதற்கொண்டு இருந்து வருகிறது. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். அப்பொழுது அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்புக்குள் வந்தபோது, அதாவது தேவனோடு தரித்திருப்பதா அல்லது தன் மனைவியோடு போய்விடுவதா என்று தீர்மானத்தை எடுக்க வேண்டியவனாயிருந்தான். அவன் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு அவன் மேல் இருந்தது. ஒன்று, அவனுடைய மனைவி கூறினதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது தேவன் கூறினதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தன்னுடைய மனைவியின் வழியிலே போக தீர்மானித்து அவன் அதை செய்தபோது அவன் தன்னுடைய மூல நிலைமையை இழந்தவனாகி முழு உலகத்தையும் மரணத்திற்கு கீழ்படுத்தினான். அவன் அத்தீர்மானத்தை எடுக்க வேண்டி இருந்தபோது, அல்லது அவனுடைய மனைவி கொண்ட தேவனுடைய வார்த்தைக்கு முரணான அந்த புதிய வெளிச்சத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியவனாயிருந்தான். ஓ தேவரே, அதை சிந்தித்து பாருங்கள். காத்துக் கொள்ளும்படியாய் தேவன் இடத்திலே 8-10 வார்த்தைகளை தான் கொடுத்தார். ஆனால் அந்த மரத்தின் கரியை நீங்கள் புசிக்க கூடாது. அதை மட்டும்தான் அவர்கள் காத்துக் கொள்ள வேண்டியவர்களாய் இருந்தார்கள். அவ்வளவு குறைச்சலான வார்த்தைகளாய் இருந்தும் அதை மீறினார்கள். என் மனைவி கூறினதை நான் செய்வதா, அல்லது தேவன் கூறியுள்ளதை செய்வதா, இதை ஆறாம் சந்திக்க வேண்டியவனாயிருந்தான். அவனோ தன் கண்கள் விரிவாய் திறக்கப்பட்டவனாய் வெளிநடந்து சென்றான். அவன் உத்தரவாதத்தை எடுக்க வேண்டியவனாயிருந்தான். அந்த தீர்மான மனிதவர்க்கு முழுவதையும் மரண தண்டனையில். பின்னர் அங்கே இன்னொரு ஆதாம் வந்தான். அது கிறிஸ்து. அவரை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவர் தேவன் அல்ல என்று யாரோ ஒருவன் கூறினானாம். அவருடைய ஒப்புற்ற தன்மையே அவர் தேவனாய் இருந்தார் என்பதை நிரூபித்தது. ஒரு சிறுத்தையும் இவரை போன்று ஜீவிக்கவில்லை. அவர் தமக்கு தாமே இருந்ததான ஒரு உலகத்துக்குள் ஜீவித்தார். இயற்கையின் ஆதிக்கத்துக்கு புறம்பாக அவர் பிறந்தார். ஹல்லேலூயா! அவர் சிருஷ்டிகர்த்தர் தாமே மாம்சமாக்கப்பட்டவராய் இருந்தார். அவர் இந்த இடத்தில் வேறு யாரால் இருக்க முடியும்? அவரை போன்று பேசினவன் யார்? அவர் கூறின காரியங்களை வேறு யாரால் கூற முடியும்? அவர் செய்த காரியங்களை வேறு யாரால் செய்ய முடியும்? அவருடைய ஒப்பற்ற தன்மை அவரை தேவன் என்று நிரூபித்தது. அவர் செய்த காரியங்களை ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது வேறு யாருமே செய்ய முடியாது. கல்லறையிலிருந்து மறித்த ஒருவனை யாரால் உயிரோடு வெளியே வர செய்ய முடியும்? யாரால் வானங்களை அடைக்க முடியும்? எந்த காரியத்தை வேண்டுமானாலும் யாரால் செய்ய முடியும்? அவர் தேவனாயிருந்தார். அவருடைய ஸ்தானத்தில் யாரால் இருக்க முடியும்? யாராய் இருக்க முடியும்? அவர் பரிபூர்ணமில்ல அழிவில்லாத தேவனும், மாம்சமாகிய நமது மத்தியில் வாசம் பண்ணின தேவனாய் இராமல் அவர் வேறு யாராய் இருக்க முடியும்? அவருக்கு ஒப்புமையாய் ஒன்றும் இருக்க முடியாது. தமக்கு தாமே இருந்ததான ஒரு உலகத்துக்குள்ளாய் அவர் ஜீவித்தார். அவரை போன்று ஒரு மனிதனும் பேசினதில்லை. அவர் வாயை திறந்த போது அதில் ஏதோ காரியம் இருந்தது. அது எல்லார் கூறினதற்கும் வித்தியாசமாயிருந்தது. அவர் ஒரு சாதாரண மனிதன் என்று யாரோ கூறினாராம், நான் அதை மறுக்கிறேன். அவர் தேவனாயிருந்தார். அவர் தேவனாகத்தான் இருந்தார். ஏனென்றால் அவரை போன்று ஒரு மனிதனும் பேசினதில்லை. அவரை போன்று ஒரு மனிதனாலும் பேசவும் முடியாது. ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் வாசமாய் இருந்த மாமிசமான ஜீவிக்கின்ற வார்த்தையாய் அவர் இருந்தார். அந்த தீர்க்கதரிசிகள் அவருடைய செய்திகளை உடையவளாய் இருந்தார்கள். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். அவர்கள் அதை அப்போது உடையவளாய் இருந்தார்கள். இப்போதும் அவர்களது உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அவரிடத்திலே தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வெளிப்பட்டிருந்தது. அவர் ஒப்பற்றவராய் இருந்தார். அந்த பிரச்சனையை சந்திக்க கூடியவராய் அவர் ஒருவர் தான் இருந்தார். அவருக்கு இருந்ததான எல்லா மகத்தான வல்லமைகளோடும் அவர் இந்த உலகத்தின் ராஜாவாக முற்றிலுமாக இருந்திருக்க முடியும். அவர் அந்த விதமாக இருக்க போகின்றார். அவருடைய பரிசுத்த ஆண்களுக்கு அவர் இப்பொழுதும் ராஜாவாகவே இருக்கிறார். அவர் அங்கே நின்றார். தலை சாய்க்கக்கூட இடமில்லாத எந்த ஏழை மனிதன் இருந்தான்? எந்த இடத்தில் ஒரு மீன் ஒரு நாணயத்தை விழுங்கினது என்பதை அறிந்தவரா யாராய் இருக்க முடியும்? கற்சாடிகள் நிறைய தண்ணீரை பார்த்து அதை தாட்சரசமாக ஆக்கினவருக்கு தலையை சாய்க்க ஒரு இடமும் இல்லையா? அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்பை அவர் சந்திக்க வேண்டியவராயிருந்தார். எந்த மனிதனால் கல்லலில் இருந்த மனிதனை அதிலும் மறித்து 4 நாட்கள் ஆகி அடுகி போன ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப முடியும்? அவரால் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லையா? நிச்சயமாக அவரால் முடியும். ஆனால் அவர் அப்படி செய்திருந்தால் அவர் நம்மை ரட்சித்திருக்க மாட்டார். அந்த பொறுப்பை சந்திக்க வேண்டியவராயிருந்தார். காரணம், அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்படிய வேண்டியவராயிருந்தார். ஆதாமின் கீழ்படியாமை அவனை ஒரு குறுக்கு வழியை தெரிந்து கொண்டு தர்சீசை நோக்கி ஓடினான். ஆனால் இயேசுவோ தமக்கு ஒரு மனவாட்டியை பெற்றுக் கொள்ளும்படியாக நினைவேக்கு புரஜாடத்திற்கு சென்றார். அவர் அதை செய்ததற்காக நான் இன்றிரவு சந்தோஷப்படுகிறேன். நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம் என்ற உண்மையை நாம் சாந்தித்தாக வேண்டும், உலகத்தை நம்மிலிருந்து அகற்றிவிட வேண்டும். ஆமென். தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தரவாதத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டியவனாக இருக்கிறான். உதாரணமாக நாம் நோவாவை எடுத்துக்கொள்வோம். அவன் சந்திக்க வேண்டியவனாக இருந்தான். நோவா, மோசே, எலியா மற்ற யாவரும் ஒவ்வொரு காலத்திலும் அந்த உத்தரவாதத்தை சந்திக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் செய்யத்தான் வேண்டியிருந்தது. அந்த காரணத்தின் நிமித்தமாகவே அவர்கள் அந்த வேலையில் அனுப்பப்பட்டார்கள். நோவாவை அவனுடைய விஞ்ஞான காலத்தில் நோக்கி பாருங்கள். அவ்வளவு விஞ்ஞான ஆதாரமற்றதான ஒரு காரியத்தை அவன் சந்திக்க வேண்டியவனாக இருந்தான். ஏன் அவனால் விஞ்ஞான ரீதியாக இருக்க முடியாமல் போயிட்டு? அந்த காரியம் அவ்வளவு விஞ்ஞான ஆதாரமற்றதா இருந்தது. ஏன் வானத்திலிருந்து மழை பெய்ய போகிறதா என்றார்கள். வானத்திலிருந்து ஒரு துளி மழை கூட அவர்களுக்கு பெய்ததே இல்லை. இப்பொழுதோ அவனை சந்திக்க வேண்டியவனாக இருந்தான். இருந்தால் தேவன் சொன்னார் மழை பெய்ய போகிறது என்று. அப்படியானால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறி எந்த கிரியை நீங்கள் செய்யவிடில் செய்தியை போன்று நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் கூறி எந்த கிரியும் செய்யவில்லை என்றால் அது என்ன நன்மையை செய்ய போகிறது? புரிகின்றதா? நோவா தனது சுத்தியை எடுத்துக்கொண்டு வேலையில் இறங்கினான். அவன் கூறிக்கொண்டிருந்த உறுதிப்படுத்தும்படியாக ஒரு வேலையை கட்டினான். அதைதான் நாமும் கூட செய்ய வேண்டியவளாய் இருக்கிறோம். நாமும் கூட கிரியையில் இறங்கி கிரியையின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் நம்முடைய விசுவாசத்தை நிரூபிக்கும். மோசே செய்தாக வேண்டியவனாய் இருந்தான். எலியா செய்தாக வேண்டியவனாய் இருந்தான். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அவனவனுடைய காலத்தில் எழும்பி நின்று இந்த பொறுப்புகளை சந்திக்க வேண்டியவளாய் இருந்தார்கள். ஆனால் அவர்களை அநேகர் யோனாவை போன்று செய்ய விருப்பம் இல்லாதவளாய் இருந்தார்கள். அவன் ஓடிப்போனான், அவர்கள் அப்படி செய்யவில்லை. கவனியங்கள். அதற்கு விரோதமாய் பிரசங்கி, ஓஹோ என்ன, அதுதான் காரியம், அதுதான் பொருள். அதற்கு விரோதமாய் பிரசங்கி அங்கேதான் சோதிக்கப்படுதலின் கட்டம். அங்கே போய் அந்த ஜனங்களிடத்தில் உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து கொள்ளும்படியாய் நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை உங்களிடம் கூறுகிறேன் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு சிறு கருத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இதை அதை மாற்றத்தை செய்ய அதை ஜனங்களிடம் கூறலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல் என்பதாக இருந்தது. ஆனால் அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்பதாக இருந்தது. ஏதோ காரியத்துக்கு விரோதமாக நீங்கள் பிரசங்கிக்க வேண்டியதாக இருந்தால் எப்படி? அவனும் அங்கிருக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் விரோதமாய் பிரசங்கிக்க வேண்டியவனாய் இருந்தான். அந்த பட்டணத்திற்கு விரோதமாகவும் அவர்களுடைய கிரியைகளுக்கு விரோதமாகவும் அவன் பிரசங்கிக்க வேண்டியவனாய் இருந்தான். அவர்களுடைய சபைகளுக்கு விரோதமாகவும் அவர்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாகவும் அவன் பிரசங்கிக்க வேண்டியவனாய் இருந்தான். அவர்களுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் அவர்களுடைய ஆச்சாரியர்களுக்கு விரோதமாகவும் அவன் பிரசங்கிக்க வேண்டியவனாய் இருந்தான். அதற்கு விரோதமாய் முழு காரியத்திற்கும் விரோதமாக பிரசங்கிக்க வேண்டியவனாய் அவன் இருந்தான். நோவா தன் காலத்துக்கு எதிராக பிரசங்கித்தான். நிச்சயமாக அவன் காலத்தில் சபைகளுக்கு எதிராக அவன் பிரசங்கித்தான். அவனுடைய காலத்துக்கும் ஜனத்துக்கும் ஆசாரியர்களுக்கும் இப்படியாக மற்ற எல்லாருக்கும் எதிராகவும் பிரசங்கித்தான். வனாந்திரத்தின் ஊடாக வழியெல்லாம் அவன் பிரசங்கித்தான். ஒவ்வொரு சந்திப்பிலும் அவன் பிரசங்கித்தான். தொடர்ந்து ஜனங்களிடத்திலே பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். எலியா தன் காலத்தில் ஜனங்களால் வெறுக்கப்பட்டவனாய் இருந்தான். ஏனென்றால் அந்த காலத்துக்கு எதிராக அவன் பிரசங்கித்தான். நிச்சயமாய் வெறுக்கப்பட்டான். யோவான் ஸ்நானகன் அவன் காலத்தில் மிகவும் வெறுக்கப்பட்டவனாய் இருந்தான். அவனுடைய காலத்திற்கு எதிராக அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அவன் அந்த ராஜாவிடம், அந்த தேசத்தின் அதிகாரியிடம், நீர் உன் சகோதரனின் மனைவியை மணந்து கொண்டா என்றான். ஒரு நாள் காலை அவன் விவாகம் விவாகரத்தும் என்பதை குறித்து பிரசங்கிக்க வேண்டியவனாய் இருந்தான். ஆகவே அவனது எதிராக பிரசங்கித்து நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று கூறினார். அதற்கு கிரயமாக பின்னர் அவன் தலை வெட்டப்பட்டது. ஆனால் அவனோ தன் கடமையின் பாதையில் நின்றவனாய் அதற்கு எதிராக பிரசங்கித்தான். அவன் ஒன்று தர்ஷீசுக்கு போகும் கப்பலில் ஏறி போய், ஏறோதே, நான் உமது செயலை ஆமோதிக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்லை. அவள் ஒரு அருமையான ஸ்திரீ என்றும் ஒரு நல்ல மனைவியாய் உமக்கு இருப்பாள் என்றும் நீர் கருதும் வரைக்கும் அப்படியா இருக்கலாம் என்று கூறவில்லை. ஓ இரக்கம், அவைகள் கண்டை துணிகள். ஒவ்வொரு சிறிய காரியமும் அப்படித்தான். பாருங்கள், சிறு காரியங்கள் அவைகள். தட்டுகளை சுத்தம் செய்யும் கண்டை துணிகளை என்று வேறொன்றுமல்ல. ஆனால் கவனியங்கள். யோவான் அந்த விதமா அல்ல, அவன் நேராக அதை சந்தித்தான். நீர் அவளை வைத்துக் கொண்டு இருப்பது நியாயமல்ல என்று கூறினான். ஆமையா, அவன் அதற்கு எதிராக நின்றான். அவர்கள் ஒருபோதும் ஓடி போகவில்லை. யோவான் ஓடி போகவில்லை. அவர்கள் நின்று உண்மையை சந்தித்தார்கள். ஒரு சமயம் மோசே யோனாவை போன்று ஓடி போக முயற்சித்தான். ஆனால் தேவனோ அவனை திருப்பி கொண்டு வந்தார். அநேகர் அதை விட்டு விலகி போட முயற்சித்தனர். அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் பாருங்கள், தேவன் உங்களை அழைத்திருந்து நீங்களும் தேவன் செய்தியில் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை உடையவர்களாய் இருந்தால் உங்களை அதை விட்டு திரும்பி போக செய்யக்கூடியது ஏதுமே இல்லை. அது யோனாவை விலக செய்யவில்லை. இல்லை ஐயா, முன்காலத்து ஆமோஸ் கூறியிருக்கிறான், சிங்கம் கர்ஜிக்கிறது யார் பயப்படாதிருப்பான், கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான் என்று கூக்குரலிட்டான். யாரால் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருக்க முடியும்? தேவன் பேசி சொல்லி ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கும் என்று கூறினால் அப்படியே நிச்சயமாய் நிறைவேறும். ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் போது எல்லாரும் பயப்படுவார்கள். ஆமையா, காட்டில் சிங்கம் கர்ஜிப்பதை மட்டும் நீங்கள் எப்பொழுதாவது கேட்டிருந்தால், அங்கே கூண்டில் அடைத்திருக்கும் சிங்கங்கள் சத்தமிடுவதை என்று கேட்டிருக்கலாம். ஆனால் வனத்தில் உள்ள சிங்க கர்ஜிப்பை நீங்கள் கேட்க வேண்டும். 500 அடி தூரத்தில் உள்ள குன்றுகளில் இருந்து கற்கள் பெயர்ந்து விடும். எப்படியா அவர்கள் நுழையீரல் இருந்து இவ்வளவு பெரிய கர்ஜனை உண்டாகுமோ என்று எனக்கு தெரியவில்லை. சிங்கம் தன் கலையை கீழே தொங்க போட்டு தன் பிடரி மயிரை மேலெழும்பி நிற்க செய்து கர்ஜிக்கும். அதை போன்று நான் கேட்டதில்லை. அதன் நுரையீரல்களில் இருந்து வீரங்கி வெடிக்கும் சத்தம் போன்று பயங்கரமான கர்ஜனை வெளிவரும். யாரால் பயப்படாதிருக்க முடியும்? ஒரு சிங்கத்தினால் கொல்லப்படுவதா இருந்தால் உங்களுக்கு வலியே இருக்காது என்று கூறுகிறார்கள். சிங்கம் உங்களை அணுகுவதற்கு முன்னர் உங்களை பயத்தினாலே கொன்றுவிடும். பாருங்கள், நீங்கள் அதை கவனிப்பதே கிடையாது. அதன் மகத்தான ஆவேசமான கர்ஜனையினால் அது உங்களை பயமுறுத்தி விடுகிறது. அதற்குள் ஒரு நொடியில் உண்மையில் பாய்ந்து விடுகிறது. சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகி ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான் என்று. தேவனேதோ காரியத்தை செய்வதை நீங்கள் காணும் போது நான் ஒரு தீர்க்கதரிசியா இல்லாதிருக்கலாம் என்று கூறலாம். நான் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான் என்று ஆமோஸ் கூறுகிறார். நான் தீர்க்கதரிசியாக இராமல் இருக்கலாம், நான் இதுவாய் அல்லது அதுவாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எதையாவது செய்வதை நான் காணும் போது அதை அவர் வாக்களித்திருப்பதை நான் வார்த்தையில் காணுகிறேன். யாரால் அமைதியாயும் மௌனமாயும் இருக்க முடியும்? நிச்சயமாக அவர் அதை நிறைவேற்றிவிட்டார். தர்சிசுக்கு போகின்ற இந்த எல்லா ஐக்கியங்களுக்கு பின்னால், கோட்பாடுகளுக்கு பின்னால் நம்மால் ஒளிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஐக்கியங்களோடு நம்மால் ஒன்று சேர்ந்து போக முடியாது. ஆனால் ஆதாமை போன்று அநேகர் அதே காரியத்தை செய்கின்றனர். தேவனை முகமுகமாய் சந்திப்பதற்கு பதிலாக ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மாற்று வழியை உண்டாக்க முயற்சித்து அதனின்றி வெளுகி போகும் வழியை கண்டுபிடிக்க முயற்சிப்பது, அதற்கு பதிலாக வேறு எதையாவது முயற்சிப்பது போன்றவைகளை செய்கிறார்கள். அவர்கள் தவறு என்பதை அவர்கள் அறிந்து உண்மையை முகமுகமாய் சந்தியாமல் தன் மனைவியோடு இசைந்து அவளோடு சேர்ந்து கொண்டு தேவன் எதை செய்யக்கூடாது என்று கூறினாரோ அதையே செய்தான். எப்படி இருந்தாலும் அவன் அதில் தொடர்ந்து போய் அதை செய்தான். பின்னர் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் இருவரும் நிர்வாணிகள் என்று கண்டுகொண்டார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு எது தவறு எது சரி என்று அப்பொழுது அவர்கள் அறிந்திருந்தார்கள். பின்னர் அதற்கு பிறகு ஒரு உபரியை கண்டுபிடித்து அதை கொண்டு தன்னை மூடிக்கொள்ள முயற்சித்தான். அது சரியாக அப்படியே இன்றைக்கும் நான் செய்கின்ற விதமாக இருக்கிறது. ஒரு சாக்கு போக்கு நான் சொல்லுகிறேன், அது இங்கே இருந்திருக்குமானால் அல்லது அது இங்கே இருந்திருந்தால் அல்லது இருந்திருக்குமானால் இருந்திருக்குமானால் என்று கூறுவது போன்று புரிகின்றதா? ஆனால் நீங்கள் அதை முகமுகமாய் சந்திக்க வேண்டும். அது சரியாக இருக்க வேண்டும் அல்லது தவறாக இருக்க வேண்டும். அது சரியாக இருக்குமாயின் அதில் உறுதியாய் நிற்போம், அது தவறாய் இருக்குமானால் அதை விட்டு விலகுவோம், அவ்வளவுதான். எனவே சரியானது எதுவென்று கண்டுபிடியுங்கள். இன்னும் நீங்கள் காத்திருக்க விரும்பவில்லை, உண்மை எதுவென்று கண்டறிந்து அதனோடு உறுதியாய் நிற்போமாக. அது உண்மை என்று நாம் அறிவோம். நம்முடைய சபைகளிலிருந்து எல்லா உத்தமமும் வெளியேறிவிட்டதை நாம் இன்றைக்கு காண்கிறோம். இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு வெளியேறப்பட்ட சகோதரின் வீட்டில் அங்கே வசித்துக் கொண்டிருந்தோம். ஒரு கால் இப்பொழுது அவள் இங்கே இன்றிரவு அமர்ந்திருக்கலாம். அவளுடைய ஜனங்களுக்கு அந்த வீட்டை வாடகைக்கு விடுகின்றாள். அந்த இடத்தை பொறுத்த மட்டில் அவள் எங்களுக்கு மிகவும் இனிமையானவள். அதை எங்களுக்கு தங்க கொடுத்தாள். அவளுடைய பெயரை நான் கூற மாட்டேன், அதை நான் கூறவும் அவள் விரும்ப மாட்டாள். அவள் எங்களுக்கு அவ்வளவு நல்லவளாக இருந்தால் நிச்சயமாக அவள் யார் என்று நான் கூற மாட்டேன். ஆனால் அவள் ஒரு மிக மிக அருமையான ஸ்திரீ. அந்த வீட்டில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி ஒரு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது. எங்களிடத்தில் ஒரு சிறிய இரட்டை படுக்கை இருந்தது. எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருந்தது, குழந்தைகள் இருந்தனர், அவர்களுக்கு படுக்கைகள் தேவையாக இருந்தது, அநேகம் இருந்தது. ஒன்றின் மேல் ஒன்றாக படுக்கைகள் அடுக்கப்பட்டிருக்கும். உள்ளே போனாலும் வெளியே வர வேண்டி இருந்தாலும் அதன் ஊடாக இதன் ஊடாக நடந்து இப்படித்தான் வர வேண்டும். அங்கே அவர்கள் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வைத்திருந்தார்கள். ஞாயிறு காலையில் பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்தவ பாடல்கள் பாடப்படும் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். கிறிஸ்தவ மார்க்கம் என்னவென்று அறிந்து கொள்ள உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம் வேறெங்காகிலும் இராமல் போயிருந்தால் இதை பார்த்து நீங்கள் வெட்கமடைந்திருப்பீர்கள். ஏன், பார்க்க போனால் எல்லா உத்தமும் வெளியேறிவிட்டது போன்று காணப்படும். ஏன், அங்கே உத்தமமே காணப்படவில்லை, இல்லாமல் போயிற்று. அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கும் விதமும் ஒருவரையொருவர் குத்திக் கொண்டு கிறிஸ்தவ பாடலை பாடினார்கள். எல்லாம் அந்த விதமாகவே இருந்தது. ஒரு மாலுமி கூட கூடாத அவலட்சணமான நகைச்சுவை துணுக்குகளை கூறுவதை பார்க்க பயங்கரமாயிருந்தது. கிறிஸ்தவமானது ஒரு ஸ்தானத்தையே இழந்து விட்டது போன்று காணப்பட்டது. நான் சபைக்கு போகிறேன், அங்கே போதகர் எழும்பி நின்று ஒரு நீச்சல் போட்டி இருக்க போகின்றது என்று அறிவிக்கிறார். எல்லா ஸ்திரீகளும் நீச்சல் உடைகளை அணிந்து கொண்டு அங்கே போகிறார்கள். அங்கே அந்த ஸ்திரீகளுக்கு ஒரு நீச்சல் போட்டி இருக்க போகின்றது. அங்கே ஒரு விருந்து இருக்க போகின்றது. அதில் கோழி வறுவல் இருக்க போகிறது. பங்கோ விளையாட்டு விளையாடுகிறார்கள். இதே போன்று எல்லா காரியங்களும் இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் கிறிஸ்தவத்திலிருந்து அசலான உத்தமத்தை அது எடுத்து போடுகிறது. அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்கிறார்கள். இங்கு வந்தபோது உங்களுக்கு தெரியும், அந்த உஷ்ணமான தேசத்தில் உள்ளவர்களை காட்டிலும் இந்த குளிரான தேசத்தில் உள்ள நம்முடைய சகோதரிகள் அரைக்கால் சட்டையை அணிந்திருக்கிறதை நாம் காண்கிறோம். பாருங்கள், அது உண்மையாயிருக்கிறது. உஷ்ணம் மிகுதியாயிருக்கின்ற அந்த இடத்தில் அரைக்கால் சட்டை அணிகிறவர்கள் அதிகமானவர்கள் அல்ல. ஆனால் குளிர் மிகுதியா இருக்கின்ற இங்கேயோ இவர்கள் அரைக்காச்சத்தை அணிகிறார்கள். காரணங்கள் அப்படித்தான் இருக்கிறது. அதை செய்கின்றது பிசாசி என்று அவர்கள் உணர்கிறதில்லை. புரிகின்றதா? ஒரு கால அது சௌகரியமாக இருப்பதற்காக செய்யப்படுகின்றது என்றால், அது உங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்றால் அது வேறு காரியம். வியாதிஸ்தனை போன்று இருக்கிறது. புருஷனாக இருங்கள், அரைக்காச்சத்தை அணிவதே தவறு. ஆனால் உங்கள் கவனத்தை அந்த மனிதன் மேல் நீங்கள் செலுத்துகிறதில்லை. ஆனால் ஒரு ஸ்திரீனுடைய சரீரமோ புனிதமானது, எனவே அவள் அதை அந்த விதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய ஜனங்களிடத்தில் நீங்கள் காணலாம், இரண்டு ஆவிகள் இருக்கின்றன. அவைகளில் ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று பரிசுத்தமில்லாத ஆவியாகும். ஜனங்கள் இந்த ஆவிகளில் ஒன்றினால் ஆண்டு கொள்ளப்படுகிறார்கள். ரெண்டுமே பக்தி வாய்ந்தது, ஆறுதான் விரோதமானது. இரண்டுமே பக்தி உள்ளவைகள். ஏசாவையும் யாக்கோவையும் போன்று இருவருமே பக்தி உள்ளவர்கள். காயினையும் ஆவேலையும் போன்று இருவருமே பக்தி உள்ளவர்கள். யூதாசும் இயேசுவையும் போன்று இருவருமே பக்தி உள்ளவர்கள். இன்றைக்கு நாம் அதை காண்கிறோம், இரு சாராரும் பக்தி உள்ளவர்கள். பாருங்கள், அதே ஆவி. ஜனங்கள் மறித்து போகிறார்கள், ஆனால் ஆவி மறிப்பதில்லை. அவைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. இரண்டும் பக்தி உள்ளவைகள். ஒருவன் பரிசுத்த ஆவியினால் ஆண்டு கொள்ளப்பட்டு அவர்கள் ஜீவிக்க வேண்டிய விதத்தில் ஜீவித்து தேவனுக்கு பயந்தவளாயும் நேர்மையாயும் ஜீவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு காசு கூட உங்களை ஏமாற்ற மாட்டார்கள். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு உதவி செய்ய நேர்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள். மற்றவர்கள் அப்படி அல்ல. எவ்வளவு நல்லவர்களாய் அவர்கள் இருக்க கூடுமோ அந்த அளவுக்கு நல்லவர்களாய் இருப்பார்கள். மற்ற சாராரோ அதை கொண்டு கொள்வார்கள், அது நேர்மாறாக இருக்கும். இருப்பினும் அவைகள் இரண்டும் பக்தியுள்ள ஆவிகள். ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று பரிசுத்தம் இல்லாத ஆவி. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், பக்தி உள்ளவர்கள் என்று அவர்கள் உரிமை பாராட்டினாலும் அவர்கள் உன்னை பரிகாசம் செய்வார்கள். உங்களை பரிசுத்த உருளைகள் என்று அழைப்பார்கள். அவர்களால் முடிந்த எதையும் செய்வார்கள். அவர்கள் என்றென்றும் மாறாத தேவனுடைய வார்த்தையை, அது என்னவோ எழுதப்படாதது போல அசட்டை செய்வார்கள். பாருங்கள், நீங்கள் கூறலாம், இங்கு பாருங்கள், அபிஷேகம் என்றால் நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு கையில் ஒரு சுருட்டை வைத்து புகுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆம், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்பார்கள். கொஞ்சம் குடிப்பதனால் ஒன்று பரவாயில்லை, அது தவறு என்று நான் கருதவில்லை என்பார்கள். புரிகின்றதா? நான் அப்படியா நினைக்கவில்லை என்று அவர்கள் கூறுவதை நீங்கள் கவனித்தீர்களா? ஆனால் தேவனோ வித்தியாசமாக நினைக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியா அவர் நினைக்கிறார். புரிகின்றதா? அவர்கள் வெறுமனே அதன் மேல் துப்புகின்றனர். சரியாக அப்படித்தான். தாவீதன் சிங்காசனத்தை விட்டு புறம்பாக்கப்பட்ட போது அங்கு ஊர்ந்து வந்த அந்த முடமன் செய்தது போன்று. தாவீது எங்க உருவமலையின் மேல் ஏறி சென்ற போது திரும்பி பார்த்து அழுதான். இந்த சிறிய முடவன் அங்கே ஊர்ந்து வந்து தாவீதின் மேல் துப்பினான். அப்பொழுது அந்த மெய்காப்பாளன், என் ராஜாவின் மேல் துப்பின இந்த நாயின் தலையை நான் வாங்கி போடட்டும் என்றான். தாவீது சொன்னான், அவனை அப்படியே விட்டுவிடுந்து. பாருங்கள், அவர்கள் அவன் மேல் துப்பினர். 800 ஆண்டுகள் கழித்து அவர்கள் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து மேலும் துப்பினார்கள். இன்றைக்கு அவர்கள் மறுபடியும் அவர் மேல் துப்புகின்றனர். மிகவும் அபக்தி கொண்டவர்கள், சிரத்தையற்றவர்கள் தங்கள் தலைகளை திருப்பி விலகி சென்று உங்கள் முகத்தை நோக்கி சிரிக்கின்றனர். ஏன் அவ்வாறு செய்கின்றனர்? அவர்கள் தர்ஷீசுக்கு போகும் கப்பலில் உள்ளனர். அது முற்றிலும் உண்மை. தேவ நிமித்த நீங்கள் பொல்லாங் ஆணவர்களுக்கு விரோதமாய் கூக்குரிடுகின்றீர்கள். ஆபத்துக்கு விரோதமாய் கூக்குரிடுகின்றீர்கள். தவறுகளுக்கு விரோதமாய் கூக்குரிடுகின்றீர்கள். ஞாபகம் கொள்ளுங்கள், இப்பொழுது என்ன நேரம் தெரியுமா? இங்கு நேரத்தில் 2 மணி நேரம் வித்தியாசம். டூசானில் இப்பொழுது 7:10 ஆகியிருக்கும். எனக்கு இங்கு இல்லாதது போன்று உணர்ச்சி தோன்றுகிறது. சரி, இப்போது நினைவிருக்கட்டும், நாம் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டியவளாய் இருக்கிறோம். நினைவிருக்கட்டும், இயேசுவின் மேல் துப்பினவர்கள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தாவீது தலைமறைவிலிருந்து திரும்பி வந்தபோது அவன் பயந்து ஓடுகிறவனாய் இருந்து அவன் திரும்பி வந்தபோது நினைவிருக்கட்டும், இந்த முடவன் வந்து முகங்குப்பு விழுந்து இறக்கத்திற்காக அவனிடம் கெஞ்சினான். தாவீது ஓடி போகும்போது அந்த முடவன் அவன் மேல் துப்பினான். ஆனால் தாவீது திரும்பி வரும்போதோ தாவீதின் பாதங்களை கண்ணீரினால் குளிப்பாட்ட அவன் ஆயத்தமாயிருந்தான். என்றோ ஒரு நாளில் இயேசுவை குத்தினவர்கள் அதை காண்பார்கள். இன்றைக்கு அவரை குத்திக் கொண்டிருக்கிறவர்களும் கூட அதை காண்பார்கள். என்றாவது ஒரு நாள் அது திரும்ப வரும். நினைவிருக்கட்டும், வெளிப்படுத்தல் 22, அவர் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கை கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும். அவருடைய பிரசன்னம் இப்பொழுது நமது மத்தியில் இருக்கின்றது. அது ரூபகாரப்படுத்தப்பட்டது. அதை நாம் உடையவளாய் இருக்கிறோம். வரப்போகின்ற வாரத்திலும் அது நமது மத்தியில் தொடர்ந்து ரூபகாரப்படுத்தப்படும் என்றும், வியாதியஸ்து சுகமடைவார்கள் என்றும், மகத்தான காரியங்கள் சம்பவிக்கும் என்றும் நாம் நம்புகிறோம். நமக்கு புகழ் வாய்ந்த கருத்துக்கள் தேவையில்லை. நமக்கு சத்தியம்தான் வேண்டும். சத்தியம் என்று தேவன் கூறுவதை மட்டுமே அன்றி வேறதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நிச்சயமாய் அறியுங்கள். ஆறு இங்கு உங்களை பிடிக்கவில்லை என்றாலும் நியாய தீர்ப்பில் அது உங்களை பிடித்துவிடும். ஆகவே எங்காவது உங்களை அது பிடித்துவிடும். ஆமையா? ஆனால் நீங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய், யோனாவை போன்று உண்மையாகவே அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தால், தேவன் உங்கள் பயணத்திற்கான கட்டணத்தை ஏற்கனவே செலுத்திவிட்டார். தர்ஷீசுக்கு போய்கொண்டிருக்கின்ற அந்த கப்பலை விட்டு இறங்குங்கள். இந்த ஜீவத்திற்காக தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார்.
ஆமையா,
நீங்கள் உண்மையான ஒரு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்களானால் கிறிஸ்துமனத்தில் வாருங்கள், அவருடைய பரிபூரணத்திற்குள்ளே வாருங்கள். உங்கள் பயணத்திற்கான கிரயம் எது மட்டுமாய் செலுத்தப்பட்டுள்ளது? நினிவேக்கு போக செலுத்தப்பட்டுள்ளது அன்றி தர்ஷீசுக்கு போக அல்ல. நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தன் பாதையில் ஓட ஒரு கப்பலானது இப்பொழுது புறப்பட ஆயத்தமாயிருக்கிறது. எனவே செய்யக்கூடியதான ஒரே ஒரு காரியம்தான் இருக்கிறது, அதில் ஏறிக்கொள்வதுதான். நீங்கள் தேவன் இருந்தது போன்று இருந்திருப்பீர்களானால் உங்களுக்கு சமாதானமே இருந்திருக்காது. சற்று முன்பு நான் கூறின என்னுடைய சிறு மருமகனை போன்று சுமார் 10 வருஷ காலமாக இங்கேயும் அங்கேயுமாக போய்க் கொண்டிருக்கிறான். சில காலையில் அவன் இந்த சபைக்கு போய், இங்கே இருக்கின்ற இந்த கத்தோலிக்க சபைக்கு போய் இந்த ஒன்றை எடுத்துக் கொள்கிறான். ஏனென்றால் அங்கு இருக்கின்ற பரிசுத்த குருவானவரிடம் இது குறித்து பேசுகிறான். அங்கே போய் அதை, இங்கே போய் இதை இப்படியா செய்கிறான். இதெல்லாம் என்னத்தை காட்டுகின்றது? புரிகின்றதா? இப்பொழுது அவன் இன்னமும் பசியாயும் தாகமாயும் இருக்கிறான். நான் சொன்னேன், மகனே அதோ இருக்கிறது உன் ஸ்தானம், அதோ அங்கே பீடத்தின் கீழ்தான் நிற்க வேண்டியவனாய் இருக்கின்றாய் என்றேன். அதிலிருந்து தப்ப உனக்கு வேறு வழியே இல்லை. ஒரு கால் தேவனை தொடர்ந்து வருவாரானால் நீ அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு தொடர்ந்து செல்ல வேண்டும். புரிகின்றதா? நினைவிருக்கட்டும், தேவன் அந்த படகில் இருந்தார், தேவன் அந்த பயலில் இருந்தார், தேவன் அந்த மீனில் இருந்தார். அவன் எந்த பக்கத்து திரும்பினாலும் அங்கே தேவன் இருந்தார். பாருங்கள், தேவன் அங்கே இருந்தார், தொடர்ந்து உங்களை சுற்றிக் கொண்டே இருப்பார். ஆகவே நாம் ஏன் இனி தாவிருக்க வேண்டும்? இப்பொழுதே நாம் இதை எழுப்புதலை தொடங்குவோம். அது உண்மை. எதற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று நாம் அறிவோம். அவருக்கு ஒரு மனவாட்டி இருக்கிறாள், அவள் ஆயத்தமாய் இருக்கிறாள். தர்ஷீசுக்கு போக எங்களுக்கு ஒன்றும் கப்பல்கள் தேவையில்லை. நாங்கள் நினைவுக்கு போகிறோம், நாங்கள் மகிமைக்கு போகிறோம். ஆமென். அது உண்மை. தேவன் ஆசீர்வதிக்கு போகும் சலத்திற்கு நாங்கள் போகிறோம். அதையே நாங்கள் செய்ய விரும்புகிறோம். நம்முடைய இருதயங்களுடன் அவ்வளவாக அவருடைய சமூகத்துக்கு முன்பாக இருங்கள். கரங்களை முன்பாக வைத்ததல்ல, ஆனால் நாம் இருதயங்களை அவருக்கு முன்பாக வைப்போமாக. அவருடைய மகிமையின் கதிர்களால் உள்ளும் புறமுமாக நம்மை பக்குவப்படுத்தும் வரைக்குமாய் இருப்போமா? அவருடைய நன்மைகளை நமக்குள்ளாக வைத்து அதை நமக்குள்ளாக இருக்கின்றதைக் கொண்டு முதிர்ச்சியடைய செய்து தத்துரூபமாகி பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கின்றதை நம்மால் எடுத்து காட்டும் அளவிற்கு வருமட்டாய் காத்திருக்க வேண்டும். ஓ என்ன, நாம் அதை விசுவாசிக்க விரும்புகிறோம். நினைவிருக்கட்டும், யோனா எங்கே போனான் என்று? தேவன் அந்த படகில் இருந்தார், தேவன் அந்த பயலில் இருந்தார், தேவன் அந்த மீனில் இருந்தார். அவருடைய பரிபூர்ண சித்தமானது நடந்தேறுமட்டாக தேவன் யோனாவை விட்டு ஓயவே இல்லை, அவனோடுவே இருந்தார். அது உண்மை. அவர் எப்பொழுதாவது உன்னை பின்தொடர்வாரானால் நீ அவரை இங்கே ஏமாற்றலாம், நீ அங்கேயும் ஏமாற்றலாம். ஆனால் அவருக்காக நீ செய்ய வேண்டும் என்று முதலில் துவங்கின அந்த காரியத்தை நீ செய்து முடிக்கும் வரைக்கும் நீ நிம்மதியற்றவனாயிரு. புரிகின்றதா? ஓடி போகாதே, தேவனுடைய சமூகத்தில் நின்று ஓடி போகாதே. அதை முகமுகமாய் நின்று சந்தி, அது சத்தியம் என்று விசுவாசிக்கின்றாய், அப்படி அது சத்தியமாய் இருக்குமானால் அதற்காக மறிப்பதற்கும் அதற்காக ஜீவிப்பதற்கும் அது தகுதியுள்ளதாயிருக்கிறது. அவர் அதுதான் சத்தியம் என்று எப்பொழுதாவது ரூபகாரப்படுத்தி இருந்தால் அப்போது நம்மால் அதை விட்டு ஓடி போக முடியாது. அவர் சரியாக அங்கேயே இருப்பார், அவர் அதே விதமாகவே இருப்பார். உன்னால் அதை செய்ய முடியாது. அவரால் அருளப்பட்ட தீர்க்கதரிசியை கொண்டு அங்கே போய் செய்தியை கொடுக்கும்படியாக அவனை நியமித்தார். பார்க்கும்போது அவர் இன்னொரு தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கலாம் போன்று காணப்படுகிறது. ஆனால் அவரோ யோனாவை தான் நியமித்திருந்தார். ஏலியாவால் கூட அதை செய்திருக்க முடியாது, எரேமியாவால் கூட அதை செய்திருக்க முடியாது, மோசேயால் கூட அதை செய்திருக்க முடியாது. யோனா நினைவேக்கு போகத்தான் வேண்டியதாக இருந்தது, அவ்வளவுதான். அவர் யோனாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை போகச் சொன்னார். அவர் யோனாவே நினைவேக்கு நீ போய் என்று கூறினார். யோனாவை தவிர வேறு யாராலும் அங்கே போய் அதை செய்ய முடியாது. தேவன் எதையாவது மடம் கூறுவாரையானால் நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும், வேறு யாரும் அல்ல. பாருங்கள், நாம் அதை சந்தித்தாக வேண்டும், நாம் போய் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஏதோ காரியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கும் வேளையில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் நம்புகிறோம். அவைகளின் மத்தியில் இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் நம்புகிறோம். முதிர்ச்சி அடைவதற்காக அங்கே இருந்து காத்துக் கொண்டிருக்கும் சபையோரிடத்தில் இன்றிரவு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நான் அதை என் முழு ஹிருதயத்தோடும் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். அது எப்பொழுதும் போலவே இப்பொழுதும் உள்ளது என்று என்னால் கூற முடியும். பரிசுத்த யோவான் 14:12 நிறைவேற வேண்டிய நேரத்தில் வந்துவிட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோம். மல்கியான் 4 நிறைவேற வேண்டும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். லூக்கா 17:30 நிறைவேற வேண்டும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர் கூறின தீர்க்க தரிசனங்கள் யாவும் இந்நாட்களில் நிறைவேறுதலுக்குள்ளாகும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். சரியாக இப்பொழுது அவைகள் நிறைவேறுகின்றதை நாம் காண்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அது முற்றிலும் சரியே. ஓடுவதை நிறுத்துங்கள், நில்லுங்கள். அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே போகாதீர்கள், அவருடைய சமூகத்துக்குள்ளாக வாருங்கள். அது உண்மை. நீங்கள் செய்ய வாஞ்சிக்கின்ற காரியம் அதுவே என்று நான் அறிவேன். ஏனென்றால் டெக்சாஸ், லூசியானா மற்ற எல்லாவிலும் இருந்து வண்டிகள் வந்து நின்று கொண்டிருக்கின்றதை நான் வெளியில் கண்டேன். அதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகும்படியாக அல்ல, அவருடைய சமூகத்துக்குள் வருவதற்காகவே இங்கே வந்திருக்கிறோம். திரும்பி வாருங்கள், தர்சீஷின் கப்பலிலிருந்து இறங்குங்கள். யோனாவை போலிருந்து எந்த வழியாய் போவது அல்லது என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் வாருங்கள், இன்றிரவு எங்களோடு இந்த கப்பலில் ஏறிக்கொள்ளுங்கள். நாங்கள் நினிவேவுக்கு விரோதமாக பிரசங்கிக்க அங்கு போகிறோம். அவர்கள் வேண்டுமானால் போகும்படியாக அந்த தர்சீஷ் கப்பலை போகும்படியாக விட்டுவிட்டோம். தேவனுக்கு முன்பாக நமக்கு ஒரு கடமை இருக்கிறது, அதாவது நாங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு செய்தி உள்ளது. எனவே வருகின்ற வாரத்தில் நான் என்ன கூறப் போகிறேன் என்பதை நீங்கள் அறியும்படியாக உங்களுக்கு ஒரு முகவரியை கொடுக்கின்றேன். நான் அறை கூவலிடும் பொழுது நான் ஒரு செய்திக்கு முழுவதுமாக பொறுப்புள்ளவனாய் இருக்கிறேன். சகோதரர்களே, இங்க அமர்ந்திருக்கும் போதர்களே, உங்களை புண்படுத்துவதற்காக நான் இங்கு இல்லை. விவாகமும் விவாகரத்தும் என்ற பிரச்சனைக்கு நான் வருவதற்கு முன்பாக நீங்கள் இதை இன்றிரவு ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் தேவனுக்கு மட்டும்தான் பொறுப்பாள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே இதையெல்லாம் நான் கூறினேன். மீண்டுமாக கூறுகிறேன், உங்களிடம் சத்தியத்தை கூறுவதற்கும் நான் பொறுப்பாளியாயிருக்கிறேன். சத்தியம் என்னவென்று தேவனனுக்கு அறிய செய்யும் வரையிலும் நான் சத்தியத்தை தவிர வேறொன்றையும் கூறப்போவதில்லை. சத்தியத்தை நான் அறியும் வரைக்கும் அதை குறித்து நான் ஒன்றையும் கூற மாட்டேன். பாருங்கள், அதை குறித்து நான் ஒன்றையும் கூற மாட்டேன். ஆனால் விவாகமும் விவாகரத்தும் என்பதின் மேல் தேவன் எனக்கு உண்மையை காண்பிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த செய்தியை நான் பிரசங்கிக்கும்படியாய் தேவன் அனுமதிப்பார் என்று நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். இந்த வாரத்தில் நான் பிரசங்கிக்க எத்தனைத்துள்ள செய்தியில் யார் இந்த மெல்கிசேதேக்கு? தேவன் தம்முடைய நாமத்தை எங்கு வைக்க தெரிந்து கொண்டார்? அந்த விதமாக ஒரு சில செய்திகளை பிரசங்கிக்க இருக்கிறேன். பிரசவ வேதனை போன்று அந்த ஒழுங்கில் ஒரு சில காரியங்களை பேச இருக்கின்றேன். முழுமையாகும்படியாக தன் மனைவியை தெரிந்து கொள்ளும் ஒரு மனிதன் இன்னும் சில காரியங்களை இந்த செய்திகளை இந்த வாரத்தில் பிரசங்கிக்கும்படியாயிருக்கிறேன். ஆனால் சபையோர்கள் இதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே ஒரு போதகர் இருப்பாராயின் இங்கு வந்துள்ள அங்கத்தினர்களாகிய உங்களில் சிலர் உங்கள் சபைகளுக்கு திரும்பி போய் சகோதரன் பிரண்ணாம் இதை கூறினார், அதை சொன்னார் என்று நீங்கள் சொல்வதை நான் விரும்பவில்லை. அதற்காக நான் இங்கு வரவில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனிடமிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்திக்கு நான் கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். நான் இங்கே நின்று கொண்டு கூறுவது உண்மை என்று தேவன் அறிவார். இந்த நதிக்கரையில் 1933 இங்குள்ள ஸ்பிரிங் தெருவில் கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து என்னிடம் கூறினதை கண்ட சிலர் இப்பொழுது இங்கு அமர்ந்திருக்கலாம். ஒரு கால் இவ்விடத்திற்கு நீங்கள் அந்நியராயிருந்தால் கார் ஓட்டி சென்று ஸ்பிரிங் தெரு கோடியில் அந்த நதி இருக்கிறதை காணலாம். அங்கே தான் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அது 1933 நடந்தது. ஏறக்குறைய 32 முன்னர் இது சம்பவித்தது. அது 32 முன்னர் நடந்தது. எப்படியாய் அவர் அதை எல்லா காரியங்களையும் அங்கே கொண்டு வந்தார்? நாங்கள் போய் அந்த செய்தியை அறிக்கையில் வியாதியஸ்தர்கள் சுகமடைவதையும் குருடர் பார்வையடைவதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் மற்ற காரியங்களையும் கண்டோம். பின்னர் மருத்துவரும் கூட உயிரோடு எழுந்ததையும் கண்டோம். அது மருத்துவர்களால் உயிரோடு எழுந்தார்கள் என்று ரிசுப்படுத்தப்பட்டதையும் யாவற்றையும் கண்டோம். ஜனங்கள் மறித்து மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுதல், இந்த காரியங்கள் யாவற்றையும் கண்டோம். ஒரு செய்தியானது புறப்பட்டு செல்லுமானால் அங்கே அடையாளங்களும் அற்புதங்களும் இருக்கத்தான் வேண்டும். இன்னும் அந்த பழமையான கருத்து வெளித்தோன்றி வருவதை இன்னும் நீங்கள் காண்கிறீர்கள் அல்லவா? அதாவது அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல என்ற கருத்து. தேவன் அதை வெறுமென செய்ய வேண்டியதில்லை. ஏதோ காரியத்திற்கு உங்கள் கவனத்தை கவர்வதற்காகவே தேவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு புறப்பட்டு சென்றபோது அவர் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி மகத்தான கிரியைகளையும் காரியங்களையும் செய்ய துவங்கினார். இயேசு அதை செய்தார். மோசேயும் இயேசுவும் அதை செய்தனர். மற்ற யாவரும் அதை செய்தனர். அவர் அதை எப்பொழுதும் செய்தார். அவர் இங்கே இருந்தபோது அதை செய்தார். அவர் அதை இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். அதை போன்ற கூட்டங்களையும் எழுப்புதல்களையும் அவர் அனுப்பும் போது, பூமியின் மேல் ஒரு கூட்டத்தை துவக்கும் போது, இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் உள்ள ஒரு அசைவை அவர் துவக்கும் போதும் அவர் அதை செய்கிறார். பின்னர் நீங்கள் பாருங்கள், உடனே அந்த பழைய கருத்து போதகம் மீண்டும் தலை தூக்கி அங்கு எங்கேயோ தவறு இருக்கிறது, ஏதோ புதிய காரியம் அங்கு வருகிறது என்று கருதுகிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் ஒரு அருமையான ரபி என்று கூறினார்கள். அவர் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்திக் கொண்டு இருந்தபோது அவரால் எந்த பீடத்தண்டையும் போய் பிரசங்கிக்கக்கூடியவராயிருந்தார். அப்போது ஓ அவர் அங்கே வருவதை அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் ஒரு நாள் அவர் உட்கார்ந்து நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். சகோதரனே, அதன் பின்னர் அவர் அவ்வளவு புகழ்பெற்றவராக ஆகவில்லை. நீங்கள் என் மாம்சத்தை புசியாமலும் என் ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஆனால் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கோ நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று அவர் கூறினபோது அவர் அவ்வளவு புகழ்பெற்றவராக ஆகவில்லை. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் ஒரு ரத்தம் குடிக்கும் பிசாசு, இந்த மனிதன் ஒரு பெயெல்செபூல், அந்த விதமாகத்தான் இவன் காரியங்களை செய்கிறான். இவனால் குறி சொல்ல முடியும், அவர்களுடைய சிந்தனைகளின் ஊடாக பார்த்து அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்கிறான். இவன் ஒரு குறி சொல்பவன். ஆனால் அவரோ அந்த வேலைக்காக வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக போதிருந்தார். அவர் கடமையை செய்கிறதில் கருத்துள்ளவராயிருந்தார். அவர் சொன்னார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களே எப்பொழுதும் செய்து வருகிறேன் என்று. அதே காரியத்தை நாமும் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிதாவுக்கு பிரியமாயிருக்கின்ற காரியங்களையே நாமும் செய்வோமாக. நீங்கள் யாவரும் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த செய்திகள் காரியங்கள் இவைகளில் நீங்கள் என்னோடு ஆமோதிக்கவில்லை என்றாலும் எனக்கு ஒரு பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்பதற்காகவாது மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைவு கூறுவீர்கள் என்று நம்புகிறேன். நான் ஒன்று தர்சிசுக்கு போகவில்லை, நான் இனிமைக்கு போகும் பாதையில் தான் இருக்கிறேன். நான் எதிராக பிரசங்கிக்க வேண்டியவனாயிருக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் சிறிது நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. இப்பொழுது நேரம் ஏறக்குரிய 9:30 ஆகிவிட்டது. உங்களை அதிக நேரம் காக்க வைக்க நான் விரும்பவில்லை. ஆனால் கூடுமானால் இன்றிரவு நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கு யாராயினும் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இராமல் ஆனால் அங்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினால், அபிடமாக வாஞ்சித்தால், உங்கள் கரங்களை உயர்த்தி சகோதரன் பிரண்ணம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த கரங்களை பாருங்கள். தேவனிடமாய் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக நான் இங்கே இருக்கிறேன் சகோதரன் பிரண்ணம். உங்களுடைய தலைகள் உயர்த்தப்பட்டிருந்தால் என்னுடைய கரங்களும் கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்காகவே நான் இங்கே இருக்கிறேன். உங்களை போன்றே நானும் பசியாயிருக்கிறேன். ஆனாலோ அன்று நாள் மிகவும் கம்பீரமான ஒரு காரியம் சம்பவித்தது. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு இப்பொழுது தெரியும். தேவனின் தெளிவான புரிந்து கொள்ளுதலை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது அங்கேதான் இருக்கின்றது. உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி இருக்குமாயின் அந்த கேள்விக்கு பதிலளிக்கும்படியாய் அதற்கு ஒரு பதிலானது அங்கே இருக்கத்தான் வேண்டும். இந்த நேரத்தில் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் காணும்படி தேவன் உதவி செய்வாராக என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. நீங்கள் வியாதியாயிருந்தால் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு சுகமளிக்கும் ஆராதனைகள் இருக்கப் போகின்றது. ஒவ்வொரு இரவும் இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். நாங்கள் வியாதியர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களால் முடிந்த யாவற்றையும் நாங்கள் செய்யப் போகிறோம். உங்களால் முடிந்த எல்லா உதவியையும் நீங்கள் எங்களுக்கு செய்யுங்கள். தேவன் நமக்கு ஒரு மகத்தான கூட்டத்தை கொடுப்பார் என்று நம்பிக்கொண்டு நாம் யாவருமாக சேர்ந்து கிரியை செய்வோம். இப்பொழுது பிதாவாகிய தேவனே, இந்த சிறிய துணிக்கைகளான இந்த சில வார்த்தைகள், ஆனால் அவைகள் உங்களுடைய கரங்களுக்குள் இருக்கிறது. கர்த்தாவே, அவைகள் கூறப்பட்டு ஆயிற்று, நான் அதை சந்தித்தாக வேண்டும். அந்த வார்த்தை ஒருபோது மறித்து போகாது. அவைகள் பதிவு செய்யப்பட்டு பூமியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. என்றோ ஒரு நாள் அதை நான் மீண்டுமாக சந்தித்தாக வேண்டியவனாயிருக்கிறேன். நான் அதை உணர்கிறேன் கர்த்தாவே. ஆழ்ந்த உத்தமத்தோடு நான் அதை கூறுகிறேன். அன்புள்ள தேவனே, இந்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இன்றிரவு நான் ஜெபிக்கிறேன். ஓ தேவனே, இந்த வாரம் முடிவதற்குள்ளாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும், இன்றிரவு அவர்களுடைய சிந்தனையில் அவ்வளவு மகத்தானதாக இருக்கின்ற கேள்வியானது தீர்க்கப்பட்டு போகும் என நம்பிக்கையாயிருக்கிறேன். இதை அழியும் கர்த்தாவே. இங்குள்ளவர்களில் சிலர் பிதாவே உம்மை அவர்களுடைய சொந்த ரட்சகராக இன்னமும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அல்லது பரிசுத்த ஆவியால் இதுவரையிலும் நிரப்பப்படாதவர்களாய் ஒரு கால் இருக்கலாம். இந்த இரவு அதை அவர்கள் பெற்றுக்கொண்ட நாளாக ஆக்குவீராக. கர்த்தாவே, என்னால் யாரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பவும் முடியாது, யாரையும் என்னால் ரட்சிக்கவும் முடியாது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நீர் கூறினதை மட்டும்தான் என்னால் கூற முடியும். அப்பேற்பட்டதான ஒரு பசியை நீர் அவர்களுக்குள் உண்டாக்க வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன். பனிக்கட்டி முதலாளிகள் ஊடாகவும் பெய்து கொண்டிருக்கும் மழையும் மலைகளும் வனாந்திரங்களையும் கடந்து இந்த மூலையில் இருக்கும் இந்த சிறிய ஸ்தலத்துக்கு அவர்களால் அப்படி காரோட்டி வர முடியும். பின்னர் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று நீர் கூறினதை நான் மறுபடியும் நினைத்தேன். உம்முடைய தெய்வீக மன்னாவினால் கர்த்தாவே எங்களை போஷியும். எங்களுக்கு தேவையானது என்னவோ அதை எங்கள் ஆத்மாக்களுக்கு தாரும். பிதாவே, நாங்களும் மேல் தாகமாயிருக்கிறோம். இப்பொழுது நாங்களும் உடைய கரங்களில் இருக்கிறோம். அன்றொரு நாள் உயர் அந்த மலையின் மேல் இறங்கி வந்த அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் தாமே இங்குள்ள ஒவ்வொரு இருதயத்தையும் நிரம்பி வழியும்படியாய் செய்து அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் செய்வாராக. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய தேவை என்று பிதாவை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதே எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எப்படி அறிய முடியும்? ஆனால் நமக்கு புரிந்து கொள்ளும் தன்மை இருக்க வேண்டும். தீர்க்கதரிசி எரேமியா எழுதி வைத்தவர்களை கொண்டு புரிந்து கொண்டேன் என்று தானியேல் கூறினது போன்று பரிசுத்த ஆவியானவர் எழுதினவர்களின் மூலமாக அவர் அதை எங்களுக்கு இந்த வேளையில் வெளிப்படுத்தும் விதமாக பிதாவையே நாங்கள் புரிந்து கொள்வோம். கர்த்தாவே, உமக்காக நாங்கள் கொண்டுள்ள வாஞ்சையை எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பிதாவே நாங்கள் மென்மையாக கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இப்பொழுது நம்ம தலைகள் வணங்கினவாறு இருக்க, அவர் எனக்கு கிருபையும் மகிமையும் அளித்து என்னுடன் வழிநடுக்கு செல்வாராக என்னும் பாடலை நமது சகோதரி பியானாவில் இசைக்கையில் நீங்கள் அமைதியாக ஜெபித்து உங்கள் தேவைகள் என்னவோ அதை இன்றிரவு அவர் உங்களுக்கு தரும்படியாக பரலோக பிதாவினிடத்தில் கேளுங்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உன்னுடைய புயம் உனக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறதோ உனக்கு அவ்வளவு அருகாமையில் அவர் இருக்கிறார். மற்ற காரியங்களில் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்கள், இதிலும் என்னை விசுவாசியுங்கள். உங்கள் தேவைகளை எல்லாம் உங்களுக்கு அளிக்கும்படியாக அவர் இங்கு இருக்கிறார். ஓ, கடந்த சில வாரங்களாக உங்களை காண வேண்டும் என்று நான் அவ்வளவு பசியாகவும் அவ்வளவு தாகமாகவும் அவ்வளவு வீட்டு நினைவாகவும் இருந்தேன். அக்காரணத்தினால் தான் நான், பில்லி, நாம் வீட்டிற்கு போவோம் என்று கூறினேன். மேடா என்னிடம், பில், அந்த குளிர்மிகு இடத்திற்கு நீங்கள் ஏன் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அங்கு போனால் உங்களுக்கு எப்போதுமே தொண்டை கரகரப்பு ஏற்படுமே. அங்கிருந்து வரும்போதெல்லாம் தொண்டை கரகரப்பு, மண்டை சளியுடனும் வருகிறீர்கள். உங்களால் பேசக்கூட முடிகிறதில்லையே என்று கூறினேன். நான் சொன்னேன், சரி, எனக்கே தெரியவில்லையே என்றேன். என்னுடைய நண்பன் சார்லி காக்ஸை அங்கு பின்னாக உட்கார்ந்திருக்க காண்கிறேன். அந்த சிறு அணையில் அந்த மரத்தின் மேல் ஏறுகின்றது என்று சார்லி கூறுவதை கேட்க வேண்டும் என்று ஆவல் தோன்றுகிறது என்று அவரிடம் கூறினேன். அதை கேட்க நான் தாகமாயிருக்கிறேன் என்றேன். உங்களோடும் கூட இருப்பதற்கு எனக்கு அதிக விருப்பம். சகோதரன் பேங்க்ஸ் அதிக நோய்வாய்ப்பட்டார் என்று நான் அறிவேன். அவரை குறித்த ஒரு தரிசனத்தை நான் சமீபத்தில் கண்டேன். அதில் அவர் மல்லாந்து படுத்து கிடந்தார். அவர் நம்மை விட்டு எடுபடக்கூடிய நிலையை அண்மையில் அடைந்தார் என்று நான் அறிவேன். உங்கள் அனைவரையும் நான் பார்க்கும்போது அன்று நாள் இரவு சர்வதேச கிறிஸ்தவ வர்த்தக புருஷர் கூட்டத்துக்கு வந்திருந்தேன். முதியோரான தந்தை ஷக்கரியன், டீமாஸின் தந்தை, வழக்கமாக அங்கு உட்கார்ந்து கொண்டு நான் வரும் வரைக்கும் பார்த்துக் கொண்டே இருப்பார். பின்னர் ஒரு புன்முறுவல் செய்து என்னை நோக்கி ஒரு விதமாக சைகை அசைப்பார். அவர் இப்பொழுது அங்கில்லை, அவர் போய்விட்டார். பின்னர் நான் அந்த குடும்பத்தினம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு சென்று அவர்களுடைய மகளாகிய பிளாரன்ஸ் மறிக்கப் போகிறாள் என்று கூற வேண்டியதாக இருந்தது. அவள் மறித்து போவதை நான் தரிசனத்தில் கண்டேன். அவள் மறிக்கப் போகிறாள் என்று நான் அறிவேன். நான் அவர்களிடம், ஜெபியுங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஒரு சமயம் ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவிடம் போய் உன் வீட்டு காரியங்களை எல்லாம் சரிப்படுத்து என்று கூறும்படி கட்டளையிடப்பட்டான். அவன் ஜெபித்தான். அவனுடைய ஆயுளை 11 வருடங்கள் கூடுதலாக தேவன் கூட்டிக் கொடுத்தார் என்றேன். நான் சொன்னேன், ஜெபியுங்கள் என்று. கவனியுங்கள், நான் திரும்பி வந்தேன். அந்த ஒரு நாள் நான் அங்கே ஒரு உணவு விடுதியில் உட்கார்ந்து உணவு அறிந்து கொண்டிருந்தேன். ஒரு மனிதன் நான் இருக்கும் இடம் மட்டும் நடந்து வந்து, நீர் பில்லி பிரண்ணாம் இல்லையா என்றான். நான் ஆம் என்றேன். அவர் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை போலும். ஏனென்றால் எனக்கு தொண்டை கரகரப்பு ஏற்படாமல் இருக்க என் வழுக்க மண்டையை மூடுவதற்காக நான் ஒரு டோப்பா முடி அணிந்திருந்தேன். அவர் என்னிடமாய் நடந்து வந்து, பில்லி, உங்களை எனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் என்றார். நான் ஆம் என்று சொன்னேன். நீ யார் என்று கேட்டேன். அதற்கு நான் ஜான் வார்மன் என்றார். நான் ஜிப் எப்படி இருக்கிறார் என்றேன். அவர், பில்லி, அவர் மறித்து போய்விட்டார் என்றார். நான் வரிப்பணம் கட்டும்படியாக கோர்ட் மட்டும் சென்று கட்டிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அப்படி வந்து கொண்டிருக்கையில் ஒரு ஸ்திரீயானவள் என்னிடமாய், ஜான் மறித்து விட்டார் என்று உமக்கு தெரியுமா என்று சத்தமிட்டாள். அல்லது ஏதோ ஒரு பெயரை சொன்னால், ஜானாக இல்லாதிருக்கலாம், ஏட் அல்லது வேறெந்த பெயர். அந்த ஸ்திரீயை எனக்கு தெரியாது. எனக்கு சற்று சங்கடமாயிருந்தது. அவள் யார் என்று எனக்கு தெரியாது. அவள் சொன்னால், உமக்கு நினைவிருக்கின்றதா, ஒரு இருள் சூழ்ந்த இரவில் அந்த ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடினது. செட்நெட் வீதியில் எங்களுடைய வீடுகளையெல்லாம் அடித்துக் கொண்டு போனது. அப்பொழுது உங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் அங்கே ஒரு இடத்திற்கு போய் ஒரு ஸ்திரீயையும் ஒரு குழந்தையும் வெளியே அடித்து வந்தீரே, அது நினைவிருக்கின்றதா என்றேன். நான் அதற்கு, நீயா அது என்றேன். அவள், நான் தான் அந்த ஸ்திரீ என்றாள். அவள் தன் பிள்ளைக்காக கதறினாள். உங்களுக்குத்தான் என்னுடைய குணம் தெரியுமே. என் குழந்தை என்று யாரை கூறினேனோ அவளுக்கு திருமணமாகி ஒரு குடும்பமாக இருக்கிறாள் என்றாள். புரிகின்றதா? இதோ இருக்கிறாள் அவள், வயது சென்றவளாய் நரைத்து போயிருக்கிறாள். நானும் கூட இதோ இருக்கிறேன். ஒன்றன்பின் ஒன்றாக அறிக்கை வைக்கப்பட்டுள்ள அட்டைகள் வெளியே போய்கொண்டே இருக்கிறது. நாம் கூட்டங்கள் நடத்துகிறோம், அதில் இந்த ஒருவர் இருப்பதில்லை, அந்த ஒருவர் இருப்பதில்லை என்கிறது. இந்நாட்களில் ஒன்றில் நாம் யாவரும் காணாமற் போய்விடுவோம். ஆனால் சகோதரனே, சகோதரியே, அங்கு ஒரு ஒன்று கூடும் சலம் இருக்கின்றது. நாம் சரியாக இருக்கிறோம் என்ற உறுதியை உடையவளாய் இருப்போமாக. நீங்கள் அப்படி செய்வீர்களா? தேவனை குறித்து நம்முடைய புரிந்து கொள்ளுதல் முதலானவைகள் யாவும் வீணாக போக விடாதீர்கள். நாம் விசுவாசிப்போமாக. பிதாவே, அவர்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறார்கள், நானும் உம்முடைய கரங்களில் இருக்கிறேன் கர்த்தாவே. நாளை துவங்க இருக்கும் கூட்டங்களுக்கு முன்னதாக நாங்கள் இப்பொழுது பரிசுக்காக இங்கே கூடியுள்ளோம். எங்களுக்கு உதவி செய்வீரா கர்த்தாவே? எங்களுடைய சம்பாஷணை எப்பொழுதும் உம்மை குறித்தே இருப்பதாக. எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் உம் பேரிலேயே தங்கி இருப்பதாக. நீர் எங்களை பரிபூர்ண சமாதானத்தில் காத்துக் கொள்வதாக கூறியுள்ளீர். மட்டுமல்லாமல், உன் சுயபுத்தியின் மேல் சாயாதே என்று வேதத்திலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஓ தேவனே, எங்களுடைய புரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு தேவையில்லை, உம்முடைய புரிந்து கொள்ளுதலே எங்களுக்கு தேவையாயிருக்கிறது. அவைகளை எங்களுக்கு தாரும். ஓ தேவனே, இங்குள்ள இந்த ஜனங்கள் யாவரும் ஏக மனதாயும் ஏக சிந்தையாயும் இருக்கும் வரைக்கும் எழுப்புதல் எங்கள் ஆத்துமாக்களுக்குள்ளாக உண்டாவதாக. பிதாவே, இதை அழியும். நாங்கள் ஜெபிக்கும் நேரத்தில் இவைகளை எங்களுக்கு அருள்வீராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உங்களில் யாருக்காவது பிடித்தண்டை வந்து முழங்கால் படிகிட வேண்டும் போன்ற உணர்வு இருக்குமாயின் அப்படியான ஒரு விருப்பம் இருக்குமாயின் கர்த்தாவே நான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, நான் என்னை மறுபரிசீலனை செய்து கொள்ள விரும்புகிறேன், இன்றிரவு அதை செய்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தாவே என்று கூறுங்கள். வருவதற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இங்கேயே இருப்போம். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். ஒவ்வொருவரும் உங்களுக்கு சொந்தமான விதத்தில் ஜெபியுங்கள், நேரத்தை மறந்துவிடுங்கள். அவருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். இங்கு இருக்கின்ற இந்த சிறிய சகோதரி இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறாள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ரட்சிக்கப்பட்ட போது அது உனக்கு எவ்வளவு இனிமையாயிருந்தது என்பது ஞாபகம் இருக்கின்றதா? நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த பாணியிலே நாம் யாவருமாக நம்மை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்து கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அன்புள்ள கர்த்தராகிய இயேசுவே, என் ஆறுதல் அனைத்தின் ஓடையாக என் ஜீவனுக்கு மேலாக நீர் இருக்கிறேன். பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு யார் உண்டு? பரலோகத்திலே உம்மை அல்லாமல் வேறு யார் உண்டு? அன்புள்ள தேவனே, இங்கிருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உமது கிருபையும் இரக்கமும் அனுப்பப்பட வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே நாங்கள் பீடத்தை சுற்றிலுமாயிருக்கிறோம். அநேகரால் இங்கு வர முடியாமற் போயிற்று. அவர்களை அவர்களுடைய இருக்கையிலேயே நீர் சந்தியும். நாங்கள் எதை உமக்கு தந்தாலும் கர்த்தாவே நீர் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர். நாங்கள் எங்கள் நேரத்தை உமக்கு செலுத்துவோமானால் நீர் அதை ஏற்றுக்கொள்வீர். எங்களுடைய தாளந்தை கொடுத்தால் நீர் அதை ஏற்றுக்கொள்வீர். ஆனால் தேவனாகிய கர்த்தாவே, இன்றிரவு நாங்கள் அதையும் மிஞ்சி போகின்றோம். எங்களிடத்தில் உள்ள யாவற்றையும் நாங்கள் அளிக்கிறோம். நான் என்னவாக இருக்கின்றேனோ அதையும், நான் என்னவாக இருப்பேன் என்று நான் எதிர்பார்க்கின்றேனோ அதையும் அனைத்தையும் நாங்கள் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாமும் உம்மிடத்தில் இருக்கின்றது. எங்களுடைய ஜபங்களாகிய இவை அனைத்தையும் கர்த்தாவே உம்முடைய இருதயத்துக்குள் எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியின் ஆழத்தை எங்களுக்கு தந்து எங்களுடைய ஜீவியங்கள் மாறும்படியாய் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் முடிவை சமீபமாய் இருப்பதாக நாங்கள் காண்கிறோம். இனி அதிக காலம் நீடிக்காது. எங்களுக்கு அருமையானவர்களும் வாலிபர்களும் வயோதிபர்களும் ஒவ்வொரு நாளும் மரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணும்போது சீக்கிரத்தில் அது எங்களுடைய கதவையும் தட்டும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றிரவு கர்த்தாவே, நாங்கள் எங்கள் சரியான சிந்தையில் இங்கு உட்கார்ந்து கொண்டு அல்லது முழங்காலில் இங்கே இருக்கும்போது இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் எந்த விதத்தில் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தாவே எங்களை ஏற்றுக்கொள்வீராக. கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் ஒன்றுமில்லை, ஆனால் நான் என்னவா இருந்தாலும் கர்த்தாவே என்னிலிருந்து ஏதாவது பிரயோஜனமாக எடுக்க கூடுமானால் நான் என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இங்க இருக்கின்ற ஒவ்வொருக்காகவும் அன்புள்ள தேவனே நான் ஜெபிக்கிறேன். இந்த அருமையான ஜனங்களுக்காக நான் அரிசோனா மலையின் மேல் நின்று கொண்டு அழுதேன். இதோ அவர்கள் இன்றிரவு பீடத்தை சுற்றிலுமாய் முழங்காலில் இருந்து ஜெபித்துக் கொண்டும் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். நாங்கள் உமை நேசிக்கிறோம் பிதாவே, எங்களுடைய சொந்த ஜீவியத்திலும் மேலாக உமை நேசிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை காட்டிலும் நாங்கள் உமை மேலாக நேசிக்கிறோம். எங்கள் மனைவியை காட்டிலும் அதிகமாக நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள், தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி, புருஷன், மனைவி இவர்களை காட்டிலும் அதிகமாக நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். அதை எங்கள் இருதயங்களில் தத்துரூபமாக ஆக்கும் கர்த்தாவே. ஓ கர்த்தாவே, இந்த வாரத்தில் எங்கள் ஆத்துமாக்களில் ஆனந்த எண்ணெயை ஊற்றும் வார்த்தையினாலான ஒரு கழுவுதலை, ஒரு குளிப்பாட்டலை எங்களுக்கு தந்து வார்த்தையாகிய தண்ணீரை கொண்டு சத்தியத்தை சரியாக பகுத்து தாரும். இந்த முக்கியம் வாய்ந்த சத்தியங்களின் பேரில் இன்றிரவு குழப்பமுற்றவளாய் இங்கே அநேகர் இருக்கின்றனர். ஓ தேவனே, எங்களுடைய சுத்திகரிப்புக்காக தேவனுடைய வீட்டிலுள்ள ஊற்றை திறந்துவிடும். நீர் எங்களை கழுவி உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்களை புதிய சிருஷ்டிகளாய் ஆக்கும்படியாக தேவனே நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தந்து இயேசு கிறிஸ்துவை பற்றினதை சத்தியத்தின் வார்த்தையிலே அதன் தெய்வீக வெளிப்பாட்டிலே வெளிக்கொண்டு வரும்படியாக செய்வீராக. கர்த்தாவே, அவர் தாமே இப்பொழுது எங்கள் முன் தோன்றுவாராக. அவர் தாமே வந்து எங்களுடைய வியாதியை சுகப்படுத்தி எங்களுடைய பாவங்களை மன்னித்து மிகுதியான சந்தோஷத்தினாலான நற்செய்தியினால் எங்களுடைய பசித்த இருதயங்களை நிரப்பி சுவிசேஷமானது எங்களுடைய ஜீவியங்களிலே வெளிப்படும்படியாக செய்வீராக. ஒவ்வொரு போதகரையும், ஒவ்வொரு பாடல் தலைவர்களையும், ஒவ்வொரு ஞாயிறு பாடசாலை உபாத்தியாயர்களையும் ஆசீர்வதியும். எங்கள் யாவரையும் நீர் ஒருமித்து ஆசீர்வதியும். ஏனென்றால் நாங்கள் உண்மையாகவே உம்மை நேசிக்கிறோம். இப்பொழுது இந்த பிரதிஷ்டையில் நாங்கள் உம்முடையவளாய் இருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சொந்த சித்தத்தின்படியே எங்களை எடுத்து உபயோகியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இதை நாம் பாடும்போது நாம் எழுந்து நின்று ஒருவரொருவர் கை குலுக்குவோம். கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே, கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே, கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. இப்பொழுது நாம் தேவனிடம் நமது கரங்களை உயர்த்துவோமாக. அது உங்களுக்கு ஒரு விதமான நல்லுணர்வை கொடுக்கிறது அல்லவா? என்னே என்னே, ஓ நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய சொந்த பாணியில் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தராக இயேசுவே, நீர் சாரோ, நீர் ரோஜா, நீர் பள்ளத்தாக்கின் லீலி, பிரகாசமான விடிவில் நட்சத்திரம், 10,000 பேரில் சிறந்தவர் நீர். என் எல்லா தேர்தலின் நதியும் என் ஜீவனுக்கும் மேலாயிருக்கிறீர். நாங்கள் உமை எவ்வளவாக நேசிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் சொல்லுகிறதை கேட்டருளும். உமக்கு எப்படியாய் நன்றி செலுத்துகிறோம். ஓ எப்படியாய் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய விலையேற பெற்ற கர்த்தரும் ரட்சகருமானவரே, இவைகளை அழியும் கர்த்தாவே, அவைகளை அழியும். எனக்கு என்னமோ நமக்கு முன்னால் ஏதோ ஒன்று வைக்கப்பட்டுள்ளது போன்று நான் உணர்கிறேன். நினைவில் வையுங்கள், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். மகத்தான சந்தோஷம் நமக்கு முன்பாக கிடக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன், அது உண்மையே. இருக்கின்றாரே, இருதயங்கள் சந்தோஷமாக மாற்றப்படும், மகத்தான ரகசியங்கள் வெளியாக்கப்படும். உன் காலத்து யோவான் பிரசங்கிக்க முடியாதபடிக்கு அதிக வயதான போது, சிறு பிள்ளைகளே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று உட்கார்ந்து கொண்டு உரத்த சத்தமாய் கூறுவான் என்று அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், உங்கள் மத்தியில் ஏது மறுவதற்கு இடம் கொடாதேயுங்கள். பாருங்கள், அது என்னவாயிருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தள்ளி வையுங்கள், அதை நேர்முகமாய் சந்தியுங்கள். நாம் நினைவே நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம், புரிகின்றதா? உங்களை ஐக்கியத்திலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடிய அந்த பழைய தர்சீசின் கப்பலில் ஏற வேண்டாம். தேவ ஆசீர்வாத ஓடையில் நாம் தொடர்ந்து செல்வோமாக. நாம் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறோம் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய பிதா அதை நமக்கு அருளுவார். இப்போது நல்ல ஒரு உணர்வு இருக்கின்றதா சகோதரியே? அது அருமையானது. அந்த விதமாகத்தான் அதனூடாக பிள்ளைகள் தேவனுக்கு பிறப்பதை நான் காண விரும்புகிறேன். அநேக வருஷங்களுக்கு முன்பு இதே மைதானத்தில் அநேக ஆயிரக்கணக்கானவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிறந்ததை நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த சட்டை பையில் வெறும் 80 சென்ட்களை உடையவர்களா இங்கே நின்று கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சபையை கட்டுவோம் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஓ கர்த்தராகிய நான் அதை நட்டேன், இரவும் பகலும் நான் அதற்கு தண்ணீர் ஊற்றுவேன் என்று அவர் கூறியுள்ளார். அவர் அதை செய்துவிட்டார், அவர் அதை செய்துவிட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தலைகளை வணங்குவோம். நினைவிருக்கட்டும், நாளை இரவு ஆராதனை இங்குள்ள பள்ளிக்கூட அரங்கில் நடைபெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த இடத்திற்கு போக வழிகாட்டும்படியாய் நாங்கள் இங்கே யாரையாவது வைப்போம். ஏனென்றால் கூட்டத்திற்கு ஜனங்கள் புதிதாக வரலாம். நீங்கள் அவரை நேசித்தால் ஆமேன் என்று கூறுங்கள். ஓ அவர் அற்புதமானவர் அல்லவா? நான் இங்கே நதிக்கரையில் நின்று கொண்டு கரை புரண்டோடும் யோர்தானின் நதிக்கரையில் நான் நிற்கிறேன் என்ற பாடலை பாடினேன். யோசித்து பாருங்கள், ஏறக்குறைய 33 வருடங்களுக்கு முன்பதாக அழகான மகிழ்ச்சியான கானான் தேசத்தை விருப்பமான கண்களுடன் நோக்குகிறேன். அங்குதான் என் உடைமைகள் உள்ளன. அன்று மாலை நான் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். இப்பொழுது அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு நின்று கொண்டு அந்த வெடிவழி நட்சத்திரம் வானத்திலிருந்து இறங்கி வந்து இப்படி வட்டமிட்டு இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல உன்னுடைய செய்தியானது அவருடைய 2வது வருகைக்கு முன்னோடியாக நிற்கும் என்று கூறினதை அவர்கள் நேரடியாக கேட்டார்கள், கண்டார்கள். அதை எப்படி சிந்தித்திருக்க முடியும்? ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் யாவுமே உண்மையாயிருக்கிறது. எல்லா தேவனுடைய வார்த்தைகளும் உண்மையாயிருக்கிறது. அந்த மகத்தான ராஜாவுடைய சமூகத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகள் வணங்கினவாறு இருக்கின்ற வேளையிலே நம்முடைய வெளியேற பெற்ற போதகராகிய சகோதரன் நெவிலை இங்கு வந்து ஜெபம் செய்து நம்மை அனுப்பும்படியாய் அவரை நான் கேட்டுக் கொள்ளப் போகிறேன். சகோதரன் நெவில், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக.